வருடத்தை வென்று உயிரோடு எழுந்த உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தள்ளி இருக்கிறீர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சகல கடத்தை மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் தேவனுடைய சித்தம் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதாக. அனுப்புங்க அன்றுவரே உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய சத்தம் எங்கள் மத்தியிலே தொடிக்கட்டும். உம்முடைய வசனம் எங்களுக்குள்ளே கிரிய செய்யட்டும். நீர் விரும்புகிற மாற்றங்களும் மனம் திரும்புதலும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆவியானவரே, கேட்க போற ஒவ்வொருவரையும், பேச போகிற என்னையும், படிபேக்க போகிற தம்பியையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளுங்க. குறிப்பாய் எங்கள் ஒவ்வொருவருடைய சிந்தனைகளும் நினைவுகளையும் ஆவியானவரே கிருபையாய் கிருபையாய் ஆட்கொள்ளுங்கப்பா. ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவரே, இந்த சாயங்கால வேளையிலே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவரே அசைவாடும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவே. உட்காருவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான
வாழ்த்துதல்கள்.
கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, அவருடைய சமூகத்திலே, அவருடைய சரிதானத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கூடி
வந்திருக்கிறோம். இன்றைக்கு
ஆண்டவர் இயேசுவோட உயிர்த்தெழுதலை உலகத்தில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளும் கொண்டாடி
கொண்டிருக்கிறன.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை உலகெங்கும் இருக்கிற சபைகள் தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகமாக கொண்டாடி
கொண்டிருக்கிறார்கள்.
துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய தேசத்தில் நடந்திருக்கிற சம்பவங்கள் நம்மை ஒரு பக்கத்தில் வேதனைப்படுத்துகிறது.
Unglücklicherweise machen die heutigen Nachrichten, die wir heute mitbekommen haben, uns traurig.
ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாட போன்ற தேவனுடைய பிள்ளைகள் பிணங்களாக அதுவும் ஆலயத்திலே கிடக்கிற காட்சியை பார்க்கும் பொழுது மனமுடைகிறது.
Kinder Gottes, die heute die Auferstehung Christi feiern wollten in der Gemeinde, liegen heute morgen in den Gemeinden als Leichen da. Das ist sehr traurig.
ரத்தம் சிந்தி தங்களை மீட்டுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவோட உயிர்த்தெழுதலை கொண்டாட போன்ற தேவனுடைய பிள்ளைகள் ரத்த வெள்ளத்திலே கிடக்கிற காட்சியை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது.
Es ist sehr traurig, wenn man diese Bilder sieht, wie die Kinder Gottes, die heute doch die Auferstehung von Jesus feiern wollten, da als Leiche rumliegen.
காயப்பட்டவர்கள் அங்கும் இங்குமாக அவர்களுடைய சதைகள் பிந்தபடி கிடக்கிற காட்சிகளை பார்க்கும் பொழுது உடையாத உள்ளங்கள் உடையக்கூடியதாக இருக்கிறது.
Es zertrümmert unsere Herzen, wenn wir sehen, wie die Menschen da rumliegen, verletzt und einige sind tot.
இது எப்படி இருந்தால் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்.
Aber unser Herr lebt.
கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்திருக்கிறது.
Die Augen des Herrn, die schauen das.
நம்முடைய ஆண்டவர் அதை விசாரிப்பாராக.
Unser Herr, er wird das verhören.
நீதி உள்ள ஆண்டவர் நம் தேசத்திலே நீதியை நிலைநாட்டுவாராக.
Unser gerechtiger Herr, gerechter Herr, er wird die Gerechtigkeit dort sehen.
உலகம் எங்கும் தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக துன்புறுத்தப்படுகிற காலகட்டமாக இது காணப்படுகிறது.
This is the Zeit, wo die Kinder Gottes wirklich vermehrt sie werden gequält.
அதே நேரத்தில் மறுபக்கத்திலே ஆண்டவருடைய ரட்சதி வேகு வேகமாக இந்த உலகத்திலே பரவிக்கொண்டிருக்கிறது.
Und auf der anderen Seite die Botschaft, die gute Nachricht von dem Herrn, die verbreitet sich auch auf der anderen Seite sehr schnell auf dieser ganzen Welt.
ஆகவே ஜனங்கள் கிறிஸ்துவண்டே திரும்புறதை சைக்க முடியாத சத்துரு பல விதங்களிலே பல வடிவங்களிலே அகோரமான காரியங்களை கட்டவிழ்த்து விடுகிறது. இந்த நாட்களில் நாம் பார்க்க கூடியதாக இருக்கிறது, கேட்க கூடியதாக இருக்கிறது.
Daher der Feind, der das nicht mit ansehen kann, dass so viele Menschen sich bekehren, kommt auf verschiedene Art und Weise und versucht diese Menschen zu verschlingen oder die zu töten.
எது எப்படி இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார். நாம் ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட வந்திருக்கிறோம். கடந்த வாரம் ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள்ளே கழுத மேலே பவடி போடுவதை குறித்து நாம்
தியானித்தோம். Letzte Woche haben wir den Einzug in den Tempel, Einzug nach Jerusalem haben wir uns damit befasst, genau.
கடந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை மரணத்தை குறித்து தியானித்தோம்.
Und am Freitag, Karfreitag haben wir uns mit der Kreuzigung von Jesus befasst.
பட் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறோம். ஹalleluya.
Aber heute feiern wir die
Auferstehung. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. உயிர்த்தெழுதல் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம். ஹalleluya.
ஹalleluya. ஸ்தோத்திரம். Auferstandenen Herrn Christus. Amen.
கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலாகும்.
So das Fundament des Christentums ist die Auferstehung von Christus.
மறுபக்கத்தில் பார்த்தா கிறிஸ்தவத்தின் சிகரமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலாகும்.
Und auch die Spitze von Christentum ist auch die Auferstehung Christi.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்தவமும் மற்ற சமயங்களைப் போல ஒரு வெறும் சமயமாகவே காணப்படும்.
Wäre Jesus nicht auferstanden, dann wäre das Christentum genauso wie die anderen Religionen auch eine Religion gewesen.
ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இன்றைக்கு நம்முடைய மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள வீற்றிருக்கிறார். ஸ்தோத்திரம்.
Aber Jesus ist auferstanden und er lebt heute in uns.
உலகத்திலே அநேகருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள்.
Heute feiern viele Geburtstage.
அவருடைய மரண நாளையும் சிலர் நினைவு கூறுகிறார்கள்.
Und auch die Todestage werden manchmal gedacht.
ஆனால் பிறந்த நாளை கொண்டாடி மரண நாளை நினைவு கூர்ந்து உயிர்த்தெழுதலையும் கொண்டாடுகிற ஒரே ஒரு நபர் இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார்.
Halleluya. Aber wenn es jemanden gibt, dessen Geburtstag wir feiern, dessen Kreuzigung wir nochmal gedenken, sein Tod gedenken, aber auch seine Auferstehung wieder feiern, dann ist es nur Jesus alleine.
எங்கேயாவது எந்த மகானுக்காவது எந்த பெரியவருக்காவது அல்லது எந்த மதத்தில் இருக்கிற தலைவருக்காவது உயிர்த்தெழுதலை கொண்டாடுவது குறித்து எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
Habt ihr irgendwo schon mal gehört, dass ein großer Mann, ein sag ich mal, Sippenführer, ein Sippenoberhaupt oder so, dessen Geburtstag man feiert oder Todestag gedenkt und seine Auferstehung feiert?
Halleluja, nam aandavar Yesu Kristu oruvarukku mathrame ulagengum avade uyirthezhuthal kondadapadathu. Halleluja.
Nur unserem Herrn Jesus Christus wird die Auferstehung gefeiert, sonst keinem.
நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார்.
Unser Herr lebt.
1:18 Revelation சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில், எவர் அண்ட் எவர் அண்ட் ஃபோர் எவர், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறது முழங்கினார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. Halleluja.
In Offenbarung 1:18 sagte Jesus oder er sagt: Ich bin gestorben, aber nun bin ich für die Ewigkeit am Leben, sagte Jesus.
வேதத்துக்குள்ள நாம் கருதி சொல்வோம். திருப்பிக்கொள்ள கூட லூக்கா எழுதின நற்செய்தி நூல், சீக்கிரம் பாருங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல்,
லூகாஸ்
24 அதிகாரம்,
கபிடல் 24
ஒன்றிலிருந்து 7 வரைக்கும் நாம் சீக்கிரம் படிக்க. இப்ப லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24 அதிகாரம் ஒன்றிலிருந்து 7 வரைக்கும் நாம் வாசிக்க.
லூகாஸ் கபிடல் 24 வெர்ஸ் 1-7.
வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணிய சுகந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறை நடத்துக்கு வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்திருந்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர்களின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3rd நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்.
நினைவு கூறுங்க, உங்களுடைய மனதில் வைத்திருக்கும்.
Die Frauen, die im Gesetz vorgeschriebene Ruhe ein. Doch am ersten Tag der neuen Woche nahmen sie in aller Frühe die Salben, die sie zubereitet hatten, und gingen damit zum Grab. Da sahen sie, dass der Stein, mit dem man den Eingang des Grabes verschlossen hatte, weggewälzt war. Sie gingen in die Grabkammer hinein, aber der Leichnam von Jesus, dem Herrn, war nirgends zu sehen. Während sie noch ratlos dastanden, traten plötzlich 2 Männer in hell leuchtenden Gewändern zu ihnen. Die Frauen erschraken und wagten nicht aufzublicken. Doch die Männer sagten zu ihnen: Was sucht ihr den Lebendigen bei den Toten? Er ist nicht hier, er ist auferstanden. Erinnert ihr euch an das, was er euch gesagt hat, als er noch in Galiläa war? Der Menschensohn muss in die Hände sündiger Menschen gegeben werden. Er muss gekreuzigt werden und wird 3 Tage danach auferstehen.
Bharat Budarnal Adhikalele Silas Trikal கந்தவிருக்கத்தோடு கல்லறை நோக்கி ஓடினார்கள்.
So am ersten Tag der Woche waren zwei Frauen unterwegs zum Grab mit wohlriechenden Öl.
அதிகாலையிலே எழுந்த சில ஸ்திரிகள் கந்தவர்க்கம் மரித்து போன ஆண்டவர் இயேசுடைய சரீரத்திற்கு கந்தவர்க்கம் பூசுவதற்காக சில பரிமள தைலங்களோடு சில ஸ்திரிகள் கல்லறை நோக்கி ஓடி
இருக்கிறார்கள்.
கல்லறை நோக்கி அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்த நோக்கம் என்ன? கல்லறை மேலே இருக்கிற கல்லறை முடிக்கிற கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவார் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு போய்க்
கொண்டிருக்கிறார்கள். Das, wie konnten sie oder wie könnten sie diesen großen Stein wegwälzen?
அதிகாலையிலே ஆண்டவர் இயேசுடைய சரீரத்துக்கு கந்தவர்க்கம் போட ஓடி போன ஸ்திரிகளுக்கு அங்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது.
Und diese Frauen, es erwartete diesen Frauen eine Überraschung.
அது என்னவென்றால் கல்லறையை மூடியிருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது.
எவன்
நமக்காக கல்லை புரட்டி தள்ளுவான் என்கின்ற யோசனையோடு போன ஸ்திரிகளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது.
ஆனா
கல்லறையிட வந்த போதோ கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. கல் புரட்டி தள்ளப்பட்டது உள்ளே இருந்த இயேசு வெளியில வருவதற்கு அல்ல, வெளியிலே இருக்கிற பேதுரு யோவானு உள்ளே போய் பார்த்து விசுவாசிக்கத்தக்கதாகவே கல் புரளி
தள்ளப்பட்டது. Damit sie reingehen konnten und sich davon überzeugen konnten.
கல்லறையின் வாசல் பெருங்கல்லாலே மூடியிருக்கும் பொழுது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டால் தான் உள்ளே இருக்கிற இயேசு உயிரோடு எழும்பி வர முடியும் என்பது அல்ல. கல் புரட்டி தள்ளப்பட்டதன் காரணம் வெளியிலே இருக்கிற ஸ்திரிகளும் அப்போஸ்தலர்களாகிய யோவானும் பேதுருவும் உள்ளே போய் பார்த்து விசுவாசிக்கத்தக்கதாகத்தான் கல் புரட்டி தள்ளப்பட்டது.
Dieser Stein wurde nicht zur Seite gewälzt, damit Jesus aus dem Grab rauskommen kann. Nein, dieser Stein wurde zur Seite gewälzt, damit seine Apostel Petrus und Johannes reingehen konnten und sich davon überzeugen konnten, dass Jesus auferstanden ist.
ஸ்திரிகள் வந்து கல்லறையை பார்த்தபோது ஆச்சரியம், அங்கே ஆண்டவர் இயேசுவின் சரீரம் இல்லை.
Die Frauen kamen an und es wartete sie eine Überraschung. Jesus ist nicht da.
So இப்படியாக நாம் சிந்திக்கும் பொழுது நன்றாய் கவனியுங்கள், அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல இந்த ஸ்திரிகளுக்கும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருப்பார் என்கின்ற நம்பிக்கை இருக்கவே இல்லை.
Beachtet eines, nicht nur die Apostel, sondern auch diese Frauen, die früh am Morgen unterwegs waren, auch sie hatten nicht den Glauben, dass Jesus wieder auferstehen wird.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது கிட்டத்தட்ட 40 நாள் அளவுக்கும் அநேகருக்கு, கிட்டத்தட்ட 500 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு காட்சி அளித்திருக்கிறார்.
So als Jesus auferstanden war, diese 40 Tage lang nach seiner Auferstehung hat er ca. 500 Leuten sich offenbart.
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து after the resurrection, உயிர்த்தெழுந்த பிற்பாடு கிட்டத்தட்ட 40 நாட்களாக 500க்கும் அதிகமான மக்களுக்கு தரிசனமாக இருக்கிறார்.
Also nach der Auferstehung von Jesus hat sich Jesus selber sich ca. 40 Tage lang bei 500 Menschen ca. 500 Menschen sich offenbart.
அதற்கு பிற்பாடு அகால பிரவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் எழுதுகிறார்.
Also Apostel Paulus sagt, Jesus hat sich auch sogar danach bei mir sich offenbart.
பரி இன்று வரைக்கும் ஆண்டவர் அங்காங்கே சிற்சிலருக்கு தரிசனமாகிறது நாம்
கேள்விப்பட்டுக்கொண்டுதான்
அழைத்துக் கொண்டு ஒளிவ வரை வரைக்கும்
போனாரு. அங்கே
அவர்கள் பார்த்துக் கொண்டு இருக்கத்தக்கதாக அப்போஸ்தலர்கள் ஒருவன் கட்டு போயிட்டான், மற்ற 11 பேரும் 11 அப்போஸ்தலர்களும் பார்த்து கொண்டு இருக்கத்தக்கதாக ஒரு மேகம் வந்து இயேசுவை அவர்களிருந்து பிரித்து அந்த மேகத்தில் ஆண்டவர் இயேசு வானத்துக்கு ஏறி போறதை அப்போஸ்தலர்கள் அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க பாருங்க.
So er nahm seine Apostel, 11 Leute waren das, der eine ging in sein Verderben und zwar Judas, die anderen waren bei Jesus am Ölberg, kam eine Wolke und trennte Jesus von seinen Jüngern und Jesus hob ab und die Jünger, die sahen die ganze Zeit währenddessen nach oben, wie er abgehoben wurde.
பல உடைய ஏற்பாட்டிலே எலியா அக்னி ரதத்திலும் குதிரையிலும் பரலோகத்துக்கு ஏறி போனதை இந்த அப்போஸ்தலர்கள் படித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனா இப்போது அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசுவை ஒரு மேகம் அப்படியே கொண்டு பரலோகத்துக்கு வானத்துக்கு கொண்டு போறதை அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க.
பாருங்க, Elia mit feurigen Streitwagen emporgehoben wurde, aber jetzt sehen sie mit deren eigenen Augen, wie Jesus emporgehoben wird mit einer Wolke.
எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களின்படி பார்க்கும் பொழுது அவருடைய கண்களுக்கு அவர் மறையும் வரைக்கும் அப்படியே ஆவென்று ஆண்டவர் இயேசுவை பார்த்துட்டே நிக்கிறாங்க. 11 பேர்
nach der Bibel, diese elf, die haben so lange nach oben geschaut, bis Jesus in deren Augen gar nicht mehr sichtbar war.
3.5 ஆண்டுகள் நம்மோடு இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பாக பரத்துக்கு வானத்துக்கு மேகங்களிலே ஏறடி பேறி போகிறாரே என்கின்ற அங்கலாய்ப்போடு, ஆதங்கத்தோடு, ஆச்சரியத்தோடு, அபூர்வமாக ஆண்டவர் இயேசு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க.
பாருங்க,
இப்படியே இவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே தேவதூதருக்கு காட்சி அளிக்கிறார்கள்.
Und währenddessen sie nach oben schauten, kam ein Engel und offenbarte sich ihnen.
தேவதூதர்கள் சொன்ன வார்த்தை, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கொண்டே நிற்கிறீங்க?
Die Engel kamen und sagten, ihr Menschen aus Galiläa, wieso schaut ihr die ganze Zeit in den Himmel?
அந்த காட்சியை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த 3.5 ஆண்டுகள் இயேசு அவர்களோட இருந்தார் இல்லையா? ஆனா இப்பொழுது அவருடைய கண்களுக்கு முன்பாக அவர் எழுந்தருளி போகிறதை அவர்களால ஜீரணிக்க முடியவில்லை, அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க. பாருங்க,
diese Situation, 3.5 Jahre war Jesus mit denen zusammen und jetzt wird Jesus einfach emporgehoben. Sie konnten das einfach so nicht ertragen, sie wussten nicht, was da passiert. Und
அப்பொழுது தேவதூதர்கள் தோன்றி அவர்கள் சிந்தனைகளை டைவர்ட் பண்ணுக்க திருப்புவதற்காக அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ? கலிலே ஆகிய மனுஷரே, நீங்கள் எல்லோரும் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டே நிக்கிறீங்களே?
Und damit halt die Apostel nochmal abgelenkt werden, kamen diese Engel und sagten, hör mal, ihr Menschen aus Galiläa, warum schaut ihr noch in den Himmel?
அங்கே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை தேவதூதர்கள் அவர்களுடைய அப்போஸ்தலருடைய இருதயத்தில் விதைக்கிறது நம்ம பார்க்க கூடியதாக இருக்கிறது.
Wir können nämlich sehen, dass die Engel ein wichtiges Wort in deren Herzen sehen, einpflanzen.
நட்ட கவனிக்க, எப்படியாக இந்த இயேசுவானவர் மேகத்தில வானத்துக்கு ஏறி போனாரோ அப்படியே, எக்ஸாக்ட்லி லைக் தட், அப்படியே மீண்டும் திரும்ப இந்த பூமிக்கு வருவார் என்றார் தேவதூதர்கள். அல்லேலூயா.
Die Engel sagten, so wie ihr den Jesus seht, wie er emporgehoben wurde, genauso wird er auch wieder kommen. Das sagten die Engel zu den Aposteln.
மாமிசத்தில வந்த இயேசு, சிலுவையில மரித்த இயேசு, உயிரோடு எழுந்த இயேசு, திரும்பவும் இந்த பூமிக்கு வரப்போகிற இயேசுவை நாம் ஆண்டவராக நாம் தொழுது கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
Fleisch und Blut gekommen, Jesus, er starb, er ist geboren, er starb für uns und er ist in den Himmel gegangen und er wird auch eines Tages wiederkommen.
ஒலிவ மலையிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
So vom Ölberg aus ist Jesus emporgehoben worden.
இது ஒரு முக்கியமான காரியத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.
So ich möchte einen Punkt hier noch mal hier benennen, anmerken.
வெளிப்படுத்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம், இதோ மேகங்களுடனே வருகிறார்.
So in der Offenbarung können wir lesen, so mitten unter Wolken.
மேகங்களின் வழியாய் வானத்துக்கு ஏறி போன ஆண்டவர் மேகங்களுடனே வருகிறார் என்று வெளிப்படுத்த விஷயத்தில் இயேசுவின் வருகை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
So er ist zwischen den Wolken emporgehoben worden und auch zwischen den Wolken, er wird kommen, wieder kommen.
ஆகவே ஆண்டவர் இயேசுவின் வருகை சத்தியம் என்பது நாம் அறிவோம்.
So die Rückkehr von Jesus, das ist die Wahrheit.
நன்றாக கொள்ளுங்க, எந்த ஒலிவம் மலையிலிருந்து இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, பகிரங்க வருகையிலே மீண்டும் ஆண்டவர் இயேசுடைய பாதங்கள் இந்த ஒலிவ மலையிலே பதியும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது.
Die Bibel sagt nämlich, genau da, wo er emporgehoben worden ist, und zwar vom Ölberg aus, da wird er auch in seiner letzten Auftritt, also sein letzter Auftritt wird auch da wieder sein und seine Füße werden auch wieder auf diesem Boden
stehen. இனிமே நடக்க போகிற சம்பவங்களை குறித்து யோவானுக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடு அல்லது ரெவலேஷன். சோ அங்கே சொல்லப்படுறது, ஆண்டவர் இயேசு திரும்ப இந்த பூமிக்கு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் வார்த்தை ஊடுதான் வெளிப்படுத்துற விசேஷம் முடிகிறது நாம் பார்க்கிறோம்.
So, diese Offenbarung, das ist kein Märchen oder Geschichte, sondern das ist die Wahrheit. Offenbarung wurde Johannes gegeben, das ganze Buch sagt nämlich, was bevorsteht, was in den kommenden Tagen passieren wird. Daher, Offenbarung sagt auch, Jesus wird wiederkommen und das ist die Wahrheit.
Antichrist in der Ulakatte Aalige Seigra Kalatle, Avade Anasachi Mudim Bodde, das soll der Kavadinge, Nidaninge, Sindinge, Antichrist wurde Archi in der Ulakatte. முடிவடைகிற நேரத்தில் ஆண்டவர் இயேசுவுடைய பகிரங்க வருகை காணப்படும்.
So when die Schreckenszeit von dem Antichristen sich dem Ende neigt, dann kommt die öffentliche, sag ich mal, dass alle Welt sehen kann, Auftritt vom Herrn Jesus Christus. Dann wird er nämlich nochmal für alle sichtbar zurückkommen.
அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசுவுடைய பாதங்கள் ஒலிவமலையிலே நிற்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது.
Bei diesem Auftritt, bei diesem Rückkehr werden seine Füße wieder am Ölberg.
So, ஆண்டவர் இயேசுவுடைய பாதங்கள் ஒலிவமலையிலே நிற்கும் பொழுது ஒலிவமலை ரெண்டாக பிளக்கும் என்று வேதம் சொல்றது.
Die Bibel sagt, und wenn er wieder ankommt und seinen Fuß legt auf den Ölberg, dann wird dieser Berg sich in zwei Teile teilen.
So, ஏன் அப்படி அந்த ஒலிவமலை ரெண்டாக பிளக்கிறது என்று சொன்னால், அந்திக்கிறிஸ்துடைய உபத்திரவத்துக்கு தப்பி குறிப்பிட்ட அளவு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மலையின் வெடிப்புக்கு ஊடாக, பிளப்புக்கு ஊடாக ஓடி சென்று தப்பித்துக் கொள்வார்கள்.
Warum entzweit sich dieser Berg und dieser Ölberg? Weil diejenigen, die zu der Schreckenszeit von Antichristen sich aufrichten, sich heilig halten konnten, denen wird eine Zuflucht gewährt, und zwar diese Zuflucht durch das Tal dieser beiden Teile des Berges.
Antichristude உபத்திரவத்துக்கு தப்புவதற்காக ஆண்டவர் இயேசுவுடைய பாதங்கள் மலையில் நிற்கும் பொழுது அந்த மலை வெடித்து அந்த பிளப்பின் ஊடாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி தப்பித்துக் கொள்வார்கள்.
Der Berg entzweit sich und daraus entsteht ein Zufluchtsweg für diejenigen, die in der Schreckenszeit von dem Antichristen sich heilig halten konnten.
இதோடு இந்த பகுதியை நான் முடித்து திருப்புறேன். என்னவென்றால், ஆண்டவர் இயேசு திரும்பவும் இந்த உலகத்துக்கு வரப்போ.
Ich möchte hiermit beenden und sage, Herr Jesus Christus, er wird wieder zurückkommen.
Jesus is coming soon, return to the earth. ஆண்டவர் இயேசு சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு வரப்போகிறார்.
Jesus kommt sehr schnell zurück auf die Erde.
இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை, சத்தியத்தை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்களையும் காரியங்களையும் மாற்றங்களையும் பார்க்கும் பொழுது எவ்வளவு வேகமாக இந்த உலகத்தின் முடிவுகளை நாம் வந்து கொண்டிருக்கோம் என்பதை தெளிவாகவே கண்டுகொள்ள முடியும்.
So wir Kinder Gottes, wir können das erkennen, wenn wir nur die Welt mal ein bisschen beobachten, welche Veränderungen, welche Ereignisse da auftreten, daraus können wir ablesen, wir können erkennen, dass die Rückkehr von Jesus sehr, sehr bald sein wird.
தோட்டத்தை நிதானிக்க முடியுமே, இந்த காலங்களில் நீங்கள் நிதானியாமல் போனது என்ன என்று ஆண்டவர் இயேசு ஒரு கட்டத்தில் கடிந்து கொண்டதை கூட நாம பார்க்கக்கூடியதாக
இருக்கு. Wir können sogar in einer Situation lesen, wie Jesus sagte, ihr könnt anhand der Zeichen am Himmel erkennen oder vorhersagen, welches Wetter am nächsten Tag sein wird, aber wieso seid ihr nicht in der Lage, diese Zeichen der Welt zu erkennen und meine Rückkehr zu erkennen?
தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் காலங்களையும் நடக்கிற காரியங்களையும் நிதானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
So wir Kinder Gottes, wir sind verpflichtet, diese ganze Welt bzw. das, was passiert, die Ereignisse mal zu interpretieren und zu erkennen, dass Jesus bald
நம்முடைய ஆண்டவர் அறியாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் சம்பவிக்க போறது இல்லை, இல்லை, இல்லை.
Es wird nichts auf dieser Welt passieren, ohne dass unser Herr Jesus Christus mitbekommt.
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து சம்பவங்களும்படி இந்த உலகத்தில் நடந்தே ஆக வேண்டும்.
Denn alles, was in diesem Buch geschrieben ist, wird sich ereignen.
ஆகவே நான் உங்களுக்கு பல தடவை சொன்னது போல இன்னொரு தடவை சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், இந்த உலகத்தின் சரித்திரமே எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை சுற்றித்தான் சுழண்டு கொண்டிருக்கிறது என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Was ich euch des Öfteren schon gesagt habe und heute nochmal sagen möchte, die ganze Geschichte der Menschheit, die ganze Geschichte dieser Welt, das ist alles in dieser Bibel beschrieben.
Our God is a God of universe. நம்முடைய ஆண்டவர் சர்வ லோகத்தின் ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை
புகழ்வோம்.
சோ வாரத்தின் முதல் நாள் ஸ்திரீகள் கந்தபிரக்கத்தோடு ஆண்டவர் இயேசுடைய கல்லறை நோக்கி ஓடி
வந்தார்கள்.
வந்தபோது ஆச்சரியம், அங்கே கல்லறை
திறந்திருந்தது.
உலகத்தில் எத்தனையோ கல்லறைகள் இருக்கிறது.
Es gibt so viele Gräber oder Grabmale auf dieser Welt.
ஆனா ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் எம்டியாக காலியாக இருக்கிறது.
Aber nur ein einziges Grab ist heute noch leer.
எத்தனையோ கல்லறைகள் இந்த உலகத்திலே காணப்படுறது இருக்கிறது, ஆனா ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் காலியாக இருக்கிறது.
Es gibt so viele Gräber oder Grabmale auf dieser Welt, aber nur ein einziges Grab ist heute noch leer.
அது நம் ஆண்டவர் இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை.
Das Grab des Herrn Jesus Christus.
ஆகவே தான் தூதன் சொல்றான், அவர் இங்கே இல்ல, கல்லறைக்குள்ள உயிரோடு இருக்கிறவரை மரித்தோட்டத்தில் தேடுறது என்ன? அவர் இங்க இல்ல, அவர் உயிரோடு இருந்தா போங்க. ஆகவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கல்லறை கல்லறைக்குள்ள இல்ல, கல்லறையும் அவரை கட்டிக்காக்க முடியல. நம்முடைய ஆண்டவர் இயேசு யூத சிங்கம் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா! இயேசு உயிரோடு இருக்கிறார்.
Deswegen sagte der Engel zu den Frauen, was sucht ihr den Lebenden unter den Toten? Er ist nicht hier.
ஸ்திரீகளுக்கு ஆச்சரியம்
காத்திருந்தது.
இந்த நாளிலே உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு ஐந்து அல்லது ஆறு காரியம் உங்களுக்கு முன்பாக வைக்க
விரும்புகிறேன்.
எனக்கு தெரியும் நீங்க சிந்திக்கக்கூடிய ஜனங்கள்னு சொல்லி.
ஆகவே
உங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக, உங்களுடைய ஆத்மாவுக்கு மருந்தாக ஐந்து அல்லது காரியங்களை உள்பாக வைக்க
விரும்புகிறேன்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்து நாம் கற்றுக்கொள்ள முடிய முக்கியமான ஆறு காரியங்களை நாம் பார்க்க போறோம், படிக்க போகிறோம், கேட்க போகிறோம், சிந்திக்க போகிறோம், நிதானிக்க போகிறோம், சீதைக்கு பார்க்க போறோம். Let us prepare our heart to receive the word in our heart. ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்கிறதுக்கு, ஏற்றுக்கொள்றதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக்
கொள்ளும். Gottes aufzunehmen.
So, முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
So als erstes wollen wir sehen,
அதற்கு ஆதாரமாக ரோமர் எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் பார்ப்போம். சீக்கிரமாய் ரோமர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவது வாசிங்க, அதுக்கப்புறம் தமிழ்ல வாசிங்க. தங்கச்சி
Jesus Christus, unseren Herrn, hat Gott mich in seiner Gnade zum Apostel für alle Völker gemacht, damit sie das Evangelium annehmen und an Jesus glauben und damit auf dieser Weise sein Name geehrt wird.
மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனன்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார்.
சோ இந்த ஐந்தாம் வசனத்தின் கீழ்ப்பதி சொல்றது, உயிர்த்தெழுதின பை த ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். அல்லேலூயா!
சோ er ist durch die Auferstehung ist er noch mal kräftig bezeugt worden, dass er der Sohn Gottes ist.
சோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனாலே அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்படுகிறார்.
சோ er wird hier noch mal kräftig bezeugt durch die Auferstehung, dass er der Sohn Gottes ist.
இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்.
சோ Jesus ist Sohn Gottes.
இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வம்.
Er hat sich in Fleisch und Blut sich offenbart.
இயேசு கிறிஸ்து மனித வடிவிலே உலகத்தில் வெளிப்பட்ட இறைவன்.
Er ist Gott, der in Menschen form of the earth gekommen.
வார்த்தையானவர் மாமிசமானார்.
Das Wort wurde zu Fleisch.
மாமிசமான நம்மை தேவராட்சியத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக தெய்வம் மாமிசமாக இந்த உலகத்துக்கு வந்தார்.
Damit wir, die aus Fleisch sind, in den Himmel kommen konnten, ist das Wort Fleisch geworden.
ஆகவே அவர் உயிர்த்தெழுந்ததனாலே தேவனுடைய குமாரன் என்று அவர் நிரூபிக்கப்பட்டார்.
Halleluja! Und daher durch seine Auferstehung ist er nochmal kräftig bezeugt worden, dass er der Sohn Gottes ist.
ஏன் இயேசுவை யூதர்கள் சிலுவையில்
கொன்றார்கள்
என்றுவர்கள் அறைந்து கொண்டதுக்கு அடிப்படை காரணத்தை நான் உங்களை காட்டிக்
கொடுக்கட்டும். சீக்கிரம்
திருப்பிக் கொள்ளும் நேரம் கொஞ்சம் மார்க் 14 அதிகாரம் சீக்கிரமாக 14
Markus Kapitel
14 63.
Aber Jesus schwieg und gab keine Antwort. Der Höhenpriester wandte sich noch einmal an ihn und fragte: Bist du der Messias, der Sohn des Hochgelobten? Ich bin es, erwiderte Jesus, und ihr werdet den Menschensohn an der rechten Seite des Allmächtigen sitzen und auf den Wolken des Himmels kommen sehen. Vor Empörung sein Gewand und rief: Wozu brauchen wir noch Zeugen?
So, diese beiden Verse oder diese Verse sagen oder bezeugen kräftig nochmal, warum Jesus Christus gekreuzigt worden ist.
Die stotterikappetta devade kumarnaya Christudana.
Der Hohepriester, der fragt Jesus: Bist du wirklich der Sohn des Hochgelobten? Jesus sagte: Ja, ich bin's. In dem Moment fing er an, seine Kleider zu reißen, der
Hohepriester. So,
weil Jesus bezeugte bzw. von sich behauptete, dass er der Sohn Gottes sei, aus diesem Grund waren die Juden gewillt, ihn zu kreuzigen. Hier möchte ich noch einen erstaunlichen Punkt erwähnen.
மற்றவர்களை தங்களுடைய மத சட்டத்தின்படி கல்லால் அறிந்து கொள்வதற்கு அனுமதி உண்டு.
So, nach deren Weisungen und Ordnungen haben sie das Recht, andere Menschen zu steinigen.
நல்ல விளையாடுங்க. யூதர்களுக்கு தங்களுடைய மத சட்டத்தின்படி தங்களுக்கு மத காரியங்களை மீறுபவர்களை கல்லால் அறிந்து கொள்வதற்கு ரோம சாம்ராஜ்யம் அவளுக்கு அனுமதி கொடுத்திருந்தது.
Also, die Römer haben den Juden erlaubt, nach deren Religionsordnung Menschen zu steinigen, die wirklich nach ihrer Religionsordnung verbrechen. Dazu können wir als Beispiel nehmen Stephan. Aber mit Jesus konnten sie das nicht machen. Weil Jesus Christus muss gekreuzigt werden. So, nach den Worten, nach den Prophezeiungen muss Jesus gekreuzigt werden. Aber die Juden hatten nicht das Recht, irgendeinen Menschen zu kreuzigen. Und deswegen haben die Juden zu dem Gouverneur, der damals Pilatus war, die brachten Jesus zu ihm. Und Pilatus gab ihnen halt seine Zusage, Jesus zu kreuzigen.
So,
Jesus wurde am Kreuz getötet aus einem einzigen Grund, beziehungsweise dass er der Sohn Gottes war, beziehungsweise er hat es von sich behauptet.
அவர் தமக்கு சொந்தமானதுல வந்தார் ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
Er kam zu den Seinen, aber die Seinen haben ihn nicht akzeptiert.
இயேசு ஒரு யூதன் பாருங்க.
Jesus war ein Jude.
Jude kulathile Yesu Kristu pirandirukkar.
Er ist in einer jüdischen Sippe geboren.
Aanala Judegal Yesuvai Devanude Kumaranaga Yettukolla Virumbavilla Paarunga.
Aber die Juden wollten ihn nicht als Sohn Gottes akzeptieren.
Aave Yesu thanne Devanude Kumaranu sonnapadiya Deva Thoosana sonnar endru appattamaga Yesuvai Pilathukku munbaga kuttam chaattinaar.
Weil Jesus gesagt habe, ich bin Sohn Gottes, da sagten die Juden, das ist Blasphemie, das ist Gotteslästerung, und wollten ihn töten.
So ippadi ivan sonnapadiya ivar indha ulagathil irukkakoodadhu siluvai arayappattu kolla vendum endru kanchithaargal paarunga.
Weil er solche Sachen von sich behauptet hat, muss er getötet werden. Sie waren so eifrig danach.
So, der wurde der Kumaranaga Yesuvai யூதர்கள் சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள்.
So demnach haben die Juden Jesus gekreuzigt und getötet.
ஆகவே தான் அப்போஸ்தலர்கள் பேசு அப்போஸ்தலர் பாக்குமே நீங்கள் சிலுவையிலே அறைந்து கொன்ற இயேசுவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று முழங்கிறார்கள் பாருங்கள்.
Halleluja. Deswegen sagt auch Petrus in Apostelgeschichte, den Jesus Christus, den ihr umgebracht habt, den hat Vater wieder zum Leben erweckt.
பிதாவாகிய தேவன் இரட்சகராக தன்னுடைய குமாரனை அனுப்பின போதும் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
Als der Vater seinen Sohn, eingeborenen Sohn Jesus Christus als Retter geschickt hatte zur Erde, wollten die Juden ihn nicht annehmen.
ஆகவே இரட்சிப்பு இந்த உலகம் முழுவதும் பரந்து செல்ல ஏதுவாயிட்டது வழியாயிட்டது பாருங்க.
So nach diesen Worten wurde jetzt nun ein Weg gewährt, damit die rettende Botschaft überall ankommen kann.
Das sollte der Davis konnte யோசிங்க சிந்திங்க. யூதர்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் இல்லை என்று மறுதளித்தார்கள், நிராகரித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். அது அகில உலகத்து ஜனங்களுக்கும் ரட்சிப்பு உண்டாக ஒரு வழியாக வாய்க்காலாக மாறிவிட்டது. ஆகவேதான் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இங்கே உட்கார்ந்து ஆண்டவர் இயேசுவோட உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
Also weil die Juden halt Jesus nicht als Sohn Gottes akzeptierten, kam die rettende Botschaft zu uns, zu den Heiden, beziehungsweise auch zu dir und mir. Deswegen sitzen wir heute an dieser Stelle und preisen den Herrn.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஐரோப்பியன் என்றும் இல்லை, ஆப்பிரிக்கன் என்றும் இல்லை, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
So steht geschrieben, wer alles an ihn glaubt, es geht nicht darum, ob er Europäer ist oder Afrikaner ist oder schwarz-weiß und eine Nation. Nein, egal wer an ihn glaubt und ihn als Jesus als sein Retter akzeptiert, er wird errettet.
தண்ணீர் இருக்குது, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன தடை என்றாரு மந்திரி.
So dieser äthiopische Eunuch, der auf dem Weg war und Philippus traf, er sagte, da ist Wasser, welchen Hindernis haben wir nochmal zu taufen hier?
தண்ணீர் இருக்குது, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை?
Was hindert uns zu taufen?
பிலிப்பு சொல்றாரு, இயேசுவை நீ தேவனுடைய குமாரனாக விசுவாசித்தார் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தடையில் இல்லை.
பிலிப்புஸ்
விசுவாசி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா.
பிலிப்புஸ் sagte, wenn du Jesus Christus als deinen Retter annimmst, dann gibt es keinen Hindernis.
ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ரெண்டு நிபந்தனை தான் எனக்கு தெரிஞ்ச வேதத்தில் இருக்குது பாருங்க.
Es gibt nur zwei Bedingungen, die ich nach meines Erachtens nach weiß, um sich taufen zu lassen.
ஒன்று பாவத்துக்கு மனம் திரும்புறது.
Eins Bekehrung zu der Sünde.
இரண்டாவது இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளு. That is enough. Take the baptism according to the scripture, I tell you people, really and really.
Nun, das zweite ist, Jesus Christus als seinen Retter akzeptieren.
இயேசுவை தேவன குமாரனாக விசுவாசிக்கிற அத்தனை பேர்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள்.
So egal wer, diejenigen die an Jesus Christus glauben, ihn annehmen, die werden errettet.
இப்ப ஒரு முக்கியமான காரியம் சொல்ல போற தயவுசெய்து கவனிங்க.
So ich möchte jetzt einen wichtigen Punkt erwähnen.
எத்தனையோ வெளிப்பாடுகளை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம்.
Wir hören ja sehr viele Offenbarungen.
வேத வசனத்துல வேத பதிகளில எத்தனையோ தேவ ஊழியர்களுக்கு எவ்வளவோ எத்தனையோ வெளிப்பாடுகள், tremendous preaching நாம் இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
Wir wirklich unglaubliche Predigten hören.
நான் சொல்லுவேன் தேவ சமூகத்தில் நான் சொல்றேன், கேளுங்க. வெளிப்பாடுகள் எல்லாம் மிகப்பெரிய வெளிப்பாடு. ரெவலேஷன் எல்லாம் மிகப்பெரிய ரெவலேஷன் என்னவென்றால், இயேசுவை தேவனுடைய குமாரனாக கண்டுகொள்வதே, விசுவாசிப்பதே எல்லா வெளிப்பாடுகளிலும் மிகப்பெரிய வெளிப்பாடு என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். அல்லேலூயா.
So nach der Wahrheit möchte ich aber sagen, es kann so viele Offenbarungen geben oder Predigten, aber die größte aller Offenbarungen, die größte aller Visionen ist oder die größte aller Botschaften ist, dass Jesus Christus unser Herr ist und wer an ihm glaubt, er wird errettet.
என்ன யாரென்று மற்றவர்கள் சொல்லுகிறார்கள்?
Was sagt ihr? Was sagen die Leute über mich? Fragte Jesus seinen Jünger.
என்ன குறித்து என்ன சொல்லுகிறார்கள் மற்றவர்கள் சொல்லி இயேசு அப்போஸ்தலர் கேட்கிறார்.
Wie reden die anderen über mich? Fragte Jesus seine Jünger.
அவர்கள் ஒவ்வொரு தீர்க்கதரிசியோட பேரை சொல்றாங்க.
Und die sagen die benennen jeden einzelnen prophetischen Namen.
Aber Jesus Apostelen பார்த்து கேக்கேன், நீங்க நான் யாரென்று நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு இயேசு தன் அப்போஸ்தலர் பார்த்து டைரக்டா கேக்குறாரு.
Aber dann fragt er direkt zu den Aposteln, was sagt ihr, wer ich bin?
அப்பொழுது பேதுருக்கு கிடைக்கிறபடி பார்த்த revelation from the heaven, from the heavenly father. பரலோகத்திலிருந்து மாபெரும் வழிபாடு பிரதான அப்போஸ்தலனுக்கு கிடைக்கிறது. அந்த தெரியுமோ, இப்பொழுது பேதுரு தைரியமா சொல்ற, இயேசுவே நீ ஜீவனுள்ள தேவனே குமாரன் என்றார். பாருங்க,
aber jetzt bekommt Petrus eine himmlische Offenbarung vom Vater selbst und Petrus sagt, Jesus, du bist der Sohn des lebendigen Gottes.
இந்த வார்த்தையை பேதுரு சொன்ன உடனே இயேசுனு சொன்ன தெரியுமா, இந்த வழிபாடு உனக்கு ரத்தத்திலும் மாமிசத்திலும் கிடைக்கல, பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு அப்பட்டமாக சொல்றது வேதனை பார்க்கவில்லை.
Als Petrus antwortete, sagte Jesus sofort daraufhin, diese Offenbarung kam nicht aus Fleisch und Blut, sondern das hat dir der Vater im Himmel offenbart.
ஆகவே யாரெல்லாம் இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாருக்கும் பரலோக பிதாவின் வெளிப்பாடு கிடைச்சிருக்குது, கிடைச்சிருக்கு, கிடைச்சிருக்குது. ஆகவேதான் இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்று ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். பாருங்க, அல்லேலூயா.
சோ daher alle diejenigen, die Jesus Christus angenommen haben, die haben alle diese himmlische Offenbarung bekommen und jetzt warten wir darauf, dass Jesus wiederkommt.
ஸ்பேஸுக்கு டூரிஸ்ட் போறாங்களா, ஜப்பான்ல போய் ஒரு கம்பெனியே ஆயத்தப்படுத்துறாங்க, தெரியுமா உங்களுக்கு, ஒரு நிறுவனத்தையே நிரூபிக்கொண்டிருக்காங்க. ஏன்னா ஸ்பேஸுக்கு டூரிஸ்ட் அனுப்ப போறாங்களா, அதற்கு எத்தனை பேர் இன்னைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்களா பணக்கார, அவங்க ஸ்பேஸுக்கு போறதுக்கு காசு கட்டிட்டு வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. பட் நாமோ எந்த காசும் இல்லாமல், எந்த பணமும் இல்லாமல், மூணு கல்ல மூணுக்கு போற முட்டாள்கள் அல்ல, அதுக்கு மேல இருக்கிற ஸ்பேஸுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு நாம எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா.
In Japan sind wohl einige laufen einige Vorbereitungen, es wollen viele Reiche zum in den All fliegen, die wollen einfach eine kleine Tour in den All machen. Diese Vorbereitungen laufen da gerade. Aber wir diejenigen, wir warten nicht um in den All zu kommen, sondern wir warten auf Jesus Christus, der uns noch darüber hinaus mitnehmen wird.
இவ்வளவு மில்லியன்கணக்கான காசு செலவழிச்சு அந்த சந்திரனுக்கு போறான். இங்க இருந்து பார்க்கும் பொழுது அட 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 சந்திரன் போல அழகு, அட எவ்வளவு பார்க்க அழகாக இருக்குது. அங்க போய் பார்த்தா அதுங்க அப்படி ஒன்றும் இல்லை, அதன் பிம்பம் தான் காணப்படுது. அங்க பார்த்தா கல்லும் மனம் மண்ணும் அது ஏதோ எல்லாம் அப்படியே ஒரு நிலம் போல காணும். இதற்காக இவ்வளவு லட்சங்களை கட்டி போறாங்களே மில்லியன்களை. ஆனா நாமோ ஒரு காசும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாம ரொம்ப லேசாக நாம ஜித்திய ஜீவனை பெற்று நம்ம ரட்சகரை கண்முன்னாக அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க இன்று வரைக்கும் நாம வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தனக்காக காத்துக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள இயேசு திரும்பும் இந்த பூமியில வரப்போகிறார். ஹல்லேலூயா.
ஃபீல் ஹவ்
ஆவேத நான் பிரசங்கம் பண்றேன், அல்லது போன நாம விட்டு உட்கார்ந்துருப்போம், வேற வேலையும் இல்லையா நமக்கு. என்ன திங்க், இந்த இயேசுவானவர் எப்படி மேகங்களில் ஏறி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் இந்த வெயிட்டிங் ஃபார் த கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட். நாம் ஆண்டவர் இயேசுட வரைக்கு காத்திருக்கிறோம். தட் இஸ் சர்ச், தட் இஸ் காட்ஸ் ஃப்ளாக், தட் இஸ் காட்ஸ் பீப்புள். கீப் யுவர் மைண்ட் டீப்லி. ஏதோ நாம நம்பிக்கை இல்லாத ஜனங்கள் மேல ஏதோ சத்தம் போட்டு போற கூட்டம் இல்லையப்பா. மகாபெரிய மிகப்பெரிய நம்பிக்கையோடு வாழுகிற கூட்டம் இது. நம்பிக்கை இல்லாத உலகத்தில் நம்பிக்கையோடு வாழுகிற கூட்டத்துக்கு பேர் தான் சபை. தட் இஸ் சர்ச்.
Viele haben Millionen von Geldern bezahlt und warten darauf, wirklich diesen Urlaub in den All zu machen. Aber wir Kinder Gottes, wir haben wirklich, wir brauchen keinen Cent zu zahlen, aber wir warten auf Jesus Christus, dass er wiederkommt, uns mitnimmt in den All, ohne jegliche Erwartungen. Mhm. Denn wir sind eine Gruppe von Menschen, die nicht hoffnungslos leben, sondern wir haben eine Hoffnung. Wir geben nicht irgendein Geschrei von uns, sondern unser Geschrei der Hoffnung, dass Jesus irgendwann wiederkommt und uns mitnimmt in seinem Reich.
சோ ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் இயேசுவை தேவனுடைய குமாரனாக முழங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
Daher seine Auferstehung läutet heute noch als dieses Geschrei, dass er der Sohn Gottes ist.
So number 2, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது முக்கியமான சத்தியம்.
So number 2,
திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். Come with me quickly please. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது
வசனம்.
முதலாவது வாசிக்கிற புறத்தமிழப்படுகிறார்.
Und wenn Christus nicht auferstanden ist, ist es sinnlos, dass wir das Evangelium verkünden und sinnlos, dass ihr daran glaubt.
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் உங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா.
திரும்ப படிக்க இருக்காது.
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால்,
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால்
எங்கள் பிரசங்கமும் விருதா,
எங்கள் பிரசங்கமும் விருதா,
உங்கள் விசுவாசமும் விருதா,
உங்கள் விசுவாசமும் விருதா. சோ சி, இயேசு கிறிஸ்துடைய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால், தேவ ஜனமே நான் சொல்றதை கேளு 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 கேளு, ஜீவ வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிற தேவ சமூகத்திலிருந்து ஜபத்தோடு வந்து சொல்றதை கேளு கேளு கேளு. Pay your total attention to the word of God. அங்கமிங்க சிந்தி சிதற விடாத கவனிங்க. கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் என்னவா எங்கள் பிரசங்கம் வெறுதா, உங்கள் விசுவாசமும் வெறுதா.
So wäre aber Christus sich auferstanden, dann wäre unsere Predigt vergeblich und auch unser Glaube wäre vergeblich.
அடுத்த வசனத்தை படிங்க சீக்கிரமா.
Bitte auf den nächsten Vers.
Und nicht nur das, wir stehen dann als falsche Zeugen da, weil wir etwas über Gott ausgesagt haben, was nicht zutrifft. Wir haben bezeugt, dass er Christus auferweckt hat. Aber wenn das stimmt, dass die Toten nicht auferweckt werden, hat er das ja gar nicht getan.
நல்லா கவனிங்க. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் பெருதா, உங்கள் விசுவாசம் பெருதான்னு சொல்லிட்டு அடுத்த சொல்ற பாருங்க.
மரித்தோர்
உயிர்த்தெழாவிட்டால்
தேவன்
எழுப்பாத கிறிஸ்துவை பாருங்க. சோ நம்பர் டூ, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் நமக்கும் மரணத்துக்கு மேல எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆகவே நல்லா கவனிங்க கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தபடியால், உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நாமும் ஒரு நாளைக்கு மரணத்தை வென்று உயிரோடு எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. விசுவாசிச்சவர் ஆமே சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லு. எங்க தூக்கிட்டு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய நற்செய்தி. ஐயா, படிச்சவன் இல்ல, பட்டம் பெற்றவன், படிச்சவன், பெரிய பணக்காரன், கிடங்களை கிடைக்கிறான் ஐயா, அவன் எங்க போறன்னு தெரியும். We have eternal hope in our life. We have received by the Lord of Christ. நமக்கு இலவசமாக ஆண்டவர் சொன்ன மரித்தே நானும் சதா காலம் உயிர்ந்து என்று சொன்ன இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியால் அவருக்குள்ள மரிக்கிற நாம் ஒவ்வொருவரும் மரணத்தை வென்று உயிரோடு eternal life. That is நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் முடிவில்லாத வாழ்வு. யார் தர போறான் நமக்கு? எவன் தர போறான் நமக்கு? அல்லது இந்த உலகத்தில் நாம சேர்ந்திருக்கிற பதமோ பட்டமோ படிப்போ மனுஷர் நமக்கு அதை தர முடியும்? அவனுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடியால் நாமும் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்திருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
So wäre Jesus Christus nicht auferstanden, so wäre die ganze Predigt alles umsonst und vergeblich und auch wir wären Zeugen einer falschen Lehre. Aber weil Jesus Christus auferstanden ist und werden auch diejenigen, die in Jesus Christus sterben, auch den Tod bezwingen und auf ein höheres Leben bzw. für ein Leben danach errettet werden. So, das Christentum ist keine Geschichte, sondern es ist die Wahrheit.
பவுலிங்க எழுதினார் இந்த பின்னணியை யோசிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது.
So, wisst ihr, warum Apostel Paulus diese Sachen geschrieben hat? Denn ich habe geforscht und die Hintergründe waren wirklich erstaunlich.
என்ன அடிப்படையில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு கொரிந்து சபையில் இருக்கிற சில விசுவாசிகளுக்கு உயிர்த்தெழுதல் குறித்து நம்பிக்கை இல்லை. அதாவது சபையில இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மரணத்துக்கு பிற்பாடு நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்ற நம்பிக்கை இல்லை. என்ன பரிதாபமான கூட்டம் ஐயா, என்ன பரிதாபமான மனுஷன். அதுல பார்க்க உலகத்தை அனுபவிக்கிறாரு. டைரக்டாக நான் பேசுறேன், டைரக்டாக பேசுறேன். நாம் நீங்கள் நானும் மரணத்துக்கு பிறகு உயிரோடு எழுந்து ஆண்டவரோடு நாம் வாழ்வோம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இல்லாவிட்டால் நாம உலகத்தில் போய் உலகத்தை அனுபவிக்கலாமே. பட் குறைந்த சபையில்தான் இருந்திருக்குது. அவங்க இயேசு விசுவாசித்தாலும் மனத்துக்கு பிறகு உயிரோடு எழுந்து தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்போம் என்று உயிர்த்தெழுந்து குறித்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தபடியால் அடித்து ஓனித்தரமாக இந்த வசனங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் குறைந்த சபைக்கு எழுதுகிறார்.
Der Grund, warum er diese Worte hier nochmal bekräftigt ist, weil die Menschen, die versammelt waren in der Gemeinde von Korinth, die waren zwar bekehrt, die waren zwar Christen, aber die hatten keinen Glauben an das Leben nach dem Tod, denn sie wollten daran nicht glauben. Daher wäre es besser, einfach in der Welt zu leben. Das macht keinen Unterschied. Aber wir Christen, wir glauben an das Leben nach dem Tod. Deswegen sind wir hier. Deswegen ist Jesus gestorben und er lebt heute noch.
அங்க இருக்கிற சில பேருக்குள்ள இருந்த கேள்வி என்னவா, என்ன படி தெரியுமோ, மரிச்சா எப்படி ஒரு மனுஷன் உயிரோடு எழுந்திருப்பாண்டு புத்திசாலித்தனமான விதத்துல அவங்க யோசிச்சிருக்கிறாங்க.
So die haben in der Gemeinde wirklich auch berechtigterweise schlau nachgedacht und gefragt, wie kann ein Mensch vom Tod wieder auferstehen?
இந்த 15 அதிகாரம் தான் கொரிந்தியர் 1 கொரிந்தியர்லே நீளமான அதிகாரம். இந்த அதிகாரம் முழுக்க முழுக்க ஒரு மனுஷனுடைய கிறிஸ்துக்குள்ள இருக்கிற மனுஷனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
So in diese Kapitel 15 in Korinth, 1. Korinther, das ist das längste Kapitel, den es gibt, und darüber, in diesem Kapitel steht auch geschrieben über die Auferstehung.
So, மறிக்கிற ஒரு மனுஷன் எப்படி உயிரோடு எழுந்திருப்பான்னு சொல்லி புத்திசாலித்தனமாக யோசித்துக் கொண்டிருந்தவர்களை குறித்து தான் 36 வசனத்துல அப்போஸ்தலர் பவுல் வடிவா சொல்ற புத்தியீனனே. In other words, முட்டாளே, புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய அது உயிர்க்க மாட்டாது.
Die Menschen, die schlau sich selber gefragt haben, wie kann ein Mensch vom Tod wieder aufstehen, denen antwortet Apostel Paulus in Vers 36, du Narr, anders gesagt, du Idiot, was du siehst, wird nicht lebendig, beziehungsweise wenn es nicht stirbt.
இதை குறித்து விரிவாக பேசலாம், ஆனா நமக்கு சமயம் போதும், அதான் கவனிங்க. உயிர்த்தலை குறித்து குறிப்பிட்டு அவர் சொல்றாரு, ஒரு விதையை நாம விதைக்கிறோம் பாருங்க, அந்த விதை நல்ல புத்தியுள்ள ஜனங்களே, ஐரோப்பாவில் வாழுகிற பெருங்குடி மக்களே, நான் சொல்றதை கேளுங்க. ஒரு மனுஷன், ஒரு விதைக்கிற ஒரு மனுஷன் ஒரு விதையை விதைக்கிறார், அந்த விதை செத்து மடிந்தால் ஒழிய அதுல இருந்து ஒரு முளை வரவோ, அதுல இருந்து ஒரு செடி வளரவோ எந்த இடமும் இல்லையே இல்லை. ஆகவே அந்த விதைக்கிற விதை செத்து மடிந்தால் ஒழிய அடுத்த வடிவம் அடுத்த படிவம் வரதுக்கு இடமே இல்லை. இது ஒரு புத்தி இல்லாத ஒரு மனுஷன் கூட சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா இங்க புத்தி உள்ள மனுஷனுக்கு தான் புரியல, இதுதான் எனக்கு விந்தை, இதுதான் இந்த உலக அறிவோ, அதிக படிப்பு, உடலுக்கு விளைப்பு, பரிசுத்தரை அறிகிற அறிவே, அறிவு என்கின்ற வேத வசனம் எனக்குள்ள தொக்கு நிற்கிறது.
Daher, was dieser Satz bedeutet, wenn wir etwas einpflanzen und wenn wir wollen, dass etwas wächst, dann müssen wir erstmal was sehen, und diese Saat, die wir gesät haben, diese Saat muss erstmal sterben, damit etwas Neues daraus wachsen kann, damit eine Blume oder ein Wasser, eine Blume oder eine Pflanze da wachsen kann, oder Gemüse, was wir auch da anpflanzen. Es muss also gesät werden und diese Saat muss erstmal sterben, damit was Neues entstehen kann.
So, வடிவத்தை இழக்கிற பொழுது அங்கு அதுக்குள்ள இருந்து ஒரு செடி வளருது. ஹல்லேலூயா.
So ein Saat, wenn wir sehen, dann stirbt es und sorgt dafür, dass etwas Neues, Schönes entsteht.
இதை போலவே மனுஷனு, ஐயா அம்மா கேளு, நான் ஒவ்வொரு செத்த வீட்டிலேருந்தா இதை சொல்றது வழக்க, இப்ப நான் சாகரத்துக்கு, நீங்களும் நானும் சாகரத்துக்கு முதலே இதை சொல்றது சால சிறந்தது என்று நான் கத்தருக்குள்ள நம்புறேன்.
So ist doch der Mensch, deswegen sage ich euch, ich war schon in vielen Beerdigungen, da habe ich predige ich auch so etwas, deswegen hört zu.
ஏன்னா செத்து போயிடும் மனுஷனுக்கு என்ன வசனத்தை நான் சொல்லியும் அவனுக்கு விளங்க இல்லையே. ஆகவே உயிரோடு இருக்கிற மக்களுக்கு இதை குறித்து சொல்லுவது சால பொருத்தமாகும்.
So ich kann dem Toten ja nicht predigen, denn er wird ja sowieso nichts hören, aber diejenigen, die da versammelt sind, denen kann ich was sagen.
ஒரு விதை எப்படி அது செத்து மடிந்து ஒரு செடி எழும்புகிறதோ அதை போலவே நல்லா கவனிங்க, இந்த சரீரம் செத்தால் ஒழிய, திங்க், லிசன், இந்த சரீரம் செத்தால் ஒழிய நாம் மகிமையின் சரீரத்தை அடையவே முடியாது. ஏனென்றால் ரத்தமும் மாமிசமும் தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது இல்லை. ஆகவே இது மடியணும், இது சாகணும். யூ நோ வை? இது மண்ணிலிருந்து உருவான சரீரம் தானே, இது ஆதாமுக்குள்ள இருந்து வந்த சரீரம் தானே. அவர் இரண்டாம் ஆதாமுடைய சரீரத்தை நான் பெற்றுக் கொள்ள வேண்டுமாக இருந்தா இந்த சரீரம் இந்த மண்ணோடு, இந்த மண்ணாடு சரீரம் இந்த மண்ணோடு மடியத்தான் வேணும். இல்ல இல்ல, நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படி இருக்கிறேன், பட் நான் உனக்கு சத்தியத்தை சொல்றேன். ஹல்லேலூயா.
So wie eine Saat, die gesät wird, die muss sterben, damit etwas Neues entstehen kann. Genauso ist auch der Mensch, der aus Fleisch und Blut ist, er muss erstmal sterben, damit er einen transformierten Körper, einen neuen Körper bekommen kann, dass ihn das ewige Reich gelangen kann.
அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் இழந்திருக்கும். அழகவுடி பாருங்க, அழிவுள்ளதா மறித்தோரு உயிர்த்தெழும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாக விதைக்கப்படும். அழிவுள்ளதாக என்னடா, இந்த சரீரம் அழிவுள்ளது. இப்ப இந்த அழிந்து போகிற சரீரம் மண்ணில், அதுக்காகத்தான் நான் செத்த வீட்டுல சொல்றது. என்ன சொல்லுவோம் தெரியுமோ, அடங்க மண்ணைக்குள்ள சரீரம் புதைக்கப்படல, சரீரம் என்ன விதைக்கப்பட. சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த மண்ணான சரீரத்துக்கு தான் என்னெல்லாமும் செஞ்சுட்டு இருக்கிறோம்.
Es wird gesät, verweslich, und wird auferstehen, unverweslich. Das bedeutet einfach nur, dass der Mensch aus seinem Fleisch und Blut, dass er erstmal sterben muss. Und damit das Unverwesliche, das nie vergeht, das entstehen kann. In den vielen Beerdigungen sage ich das auch, der Mensch, der gestorben ist, er ist nicht begraben worden, sondern ich sage, er ist gesät worden, damit etwas Neues entstehen kann. Wird gesät verweslich und wird auch verstehen unverweslich. Es wird gesät in Niedrigkeit und wird auch verstehen in Herrlichkeit. Es wird gesät in Armseligkeit und wird auch verstehen in Kraft. Es wird gesät ein natürlicher Leib und wird auch verstehen ein geistlicher Leib. So, ich möchte nicht in die Länge ziehen, sondern kurz gesagt, wir diejenigen, die in Jesus Christus sterben werden, wir werden auch wie Jesus Christus auch den Tod bezwingen und einen unverweslichen Körper bekommen und in das Reich Gottes gelangen. So viele in Korinth-Gemeinde, die hatten diesen Glauben nicht, dass sie wieder auferstehen würden. Aber deswegen schreibt auch Paul das Ganze hier nieder. So, ich möchte euch eine Wahrheit hier sagen. Ich bin kein Prophet, aber ich kann
prophezeien.
So viele heutzutage, sogar selbst hier in der Gemeinde, jetzt hier, gibt es sogar einige, die glauben nicht an die Wiederauferstehung. Das ist eine traurige, armselige Situation. So, auch wenn wir bekehrt sind, getauft sind, aber nicht an die Worte Gottes glauben, dann ist das mehr armseliger geht es gar
nicht.
So, Jesus Christus hatte ab und zu mal, beziehungsweise dreimal den Apostel gesagt, ich werde auferstehen. Aber die Apostel, die glaubten nicht, selbst Petrus inbegriffen, selbst er hat es nicht daran geglaubt, dass Jesus Christus am dritten Tag wieder auferstehen wird. Wir können auch lesen, dass Jesus durch deren Unglauben auch sie nochmal zurechtgewiesen hat, weil sie nicht an seinen Worten geglaubt haben. So, an all diejenigen, die hier sitzen und vielleicht nicht an die Wiederauferstehung glauben, ich sage dir, glaube an den Herrn Jesus Christus, glaube an seine Worte. Er hat gesagt, wir werden wieder auferstehen. Er ist auferstanden, daher werden wir auch auferstehen. Und der Tod kann uns jederzeit entgegenkommen. Das heißt, nur weil du jung bist, heißt das nicht, dass der Tod nicht dir widerfahren kann oder weil wir alt sind. Nein, der Tod kann jeden treffen. Und wenn wir sterben, dann müssen wir mit dem Glauben sterben, dass Jesus Christus uns wieder auferstehen lässt.
I am the resurrection and life.
Jesus sagt, ich bin die Auferstehung und das Leben. Denn Jesus sagt wirklich, die Auferstehung ist Worte, das ist die Wahrheit und wir werden auferstehen. Und diese Worte predige ich deshalb, immer wenn ich diese Worte lese, da ist eine Bewegung in mir. Ich habe eine Eifer, ich habe eine Freude, eine Kraft und deswegen predige ich auch all die Jahre diese Worte. In Johannes sagt Jesus, ich bin die Auferstehung und das Leben. Wer an mich glaubt, er wird leben, selbst wenn er stirbt. Solche Worte hat kein Mensch auf dieser Erde, der je gelebt hat, von sich gegeben. Denn Jesus gibt dir eine Hoffnung und sagt, auch wenn du stirbst in meinem Namen, du wirst weiterleben für die Ewigkeit. Viele Menschen, die gestorben waren, hat Jesus zum Leben erweckt. Wenn Jesus, der doch andere zum Leben erweckt hat, aber jetzt selber tot ist, wie können wir dann sagen, dass Jesus Gott ist? Jetzt möchte ich euch was sagen. Wenn er Gott ist, dann kann dieser Gott auch den Tod
bezwingen. Weil
Jesus Christus den Tod bezwungen hatte, hat er bewiesen, dass er Sohn Gottes ist.
Die anderen erzählten ihm, wir haben den Herrn gesehen. Thomas erwiderte, er muss sich in seiner Nähe von den Nägeln durchbohrten Händen sehen. Ich muss meine Finger auf die durchbohrten Stellen und meine Hand in seine durchbohrten Stellen legen. Vorher glaube ich es nicht. 8 Tage später waren die Jünger wieder beisammen. Diesmal war auch Thomas dabei. Mit einem Mal kam Jesus, obwohl die Türen verschlossen waren, zu ihnen herein. Er trat in ihre Mitte und grüßte sie mit den Worten, Friede sei mit euch. Dann wandte er sich zu Thomas zu, leg deine Finger auf die Stellen hier und sieh dir meine Hände an, forderte er ihn auf. Reich deine Hände her und leg sie an meine Seiten und sei nicht mehr ungläubig, sondern glaube.
அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒளிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார்.
சோ நன்றாக படிங்க, நன்றாக படிங்க. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு அசீசலுக்கு காட்சி எடுக்கும் பொழுது தோமா அங்கே இருக்கவில்லை.
சோ அர்த்தம் genau, und zwar als Jesus nach seiner Auferstehung sich offenbarte und zwar seinen Aposteln offenbarte, war Thomas einer der Apostel nicht anwesend.
சோ மற்ற அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டோம் என்று சொன்னபோது பேதுரு நம்பவில்லை, ஐ மீன் தோமா நம்பவில்லை.
Als die anderen Apostel Thomas sagten, hey, wir haben Jesus gesehen, da glaubte er nicht.
So தோமா என்ன சொன்னார், இயேசுவை நான் கண்டு மாத்திரம் இல்ல, ஹடாட்டா நல்லா கவனி, கண்டு மாத்திரம் இல்ல, அவட்ட கைகளையும் அவட்ட விலாவை நான் பார்த்து என்று. அப்படி என்ன, அவட்ட காயங்களிலே உண்டான அந்த தளம்புகளுக்குள்ள என் கையை நான் பொட்டால் ஒளிய நான் நம்ப மாட்டேன்.
Aber Thomas sagt hier, nicht nur wenn ich ihn sehe, sondern ich muss auch in seinen Wunden meinen Finger reinstecken, ich muss gucken, ob er das wirklich ist, dann glaube ich ihn, sagte Thomas.
இதை அப்போஸ்தலர்கள் கேட்டது மாத்திரம் இல்ல, இவர் சொன்ன வார்த்தை ஆண்டவர் இயேசு அவர் அங்க இருக்கையில, இயேசு இந்த வார்த்தையை சொல்லும்போது அங்க இருக்கையில ஆண்டவர் இயேசு கேட்டுட்டே இருந்தாரு. பாருங்க,
diese Worte von Thomas hörten nicht nur die Apostel, sondern auch Jesus, der aber zu der Zeit nicht da anwesend war.
சரியா, ஒரு வாரம் கழிச்சு திரும்ப அங்க வராரு.
Und da kommt Jesus noch mal
an der Stelle. அப்போ தோமாவும் அங்க இருக்கறாரு.
Und Jesus offenbarte sich und Thomas war diesmal dabei.
அப்போ ஆண்டவர் இயேசு தோமாவை பார்த்து சொன்னார், தோமாவே இங்க வாப்பா, உன் கைகளை நீட்டி உன் வரல என் விராவில கையிலையும் போடு அப்படி சொல்லி ஆண்டவர் சொன்னார்.
Da sagte Jesus zu Thomas, Thomas, komm mal her, du wolltest ja deine Finger reinstecken in meine Wunde, also komm her und tu mal, was du wolltest.
இப்ப நான் ஒரு ஆச்சரியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும்.
Ich möchte euch einen erstaunlichen Punkt hier erwähnen.
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் சரத்துல தளம்புகள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சரத்துல உயிர்த்தெழுந்த மகிமை, உயிர்த்தெழுந்த மகிமை சரத்துல தளம்புகள் இருக்கிறது.
Auf dem Leibe von Jesus Christus, der doch auferstanden ist, da sind noch Wundmale drauf.
அவருடைய கைகளையும் கால்களையும் விலாவையும் குத்தினார்களே, ஐந்து பேரையும் காயங்களினாலே உண்டான அந்த தளம்புகள், நீங்க உயிர்த்தெழுந்த பிற்பாடு மகிமை சரத்துல இயேசு இப்ப வெளிப்படும் பொழுதும் அங்க என்ன காணப்படுது, அவருடைய சரத்துல என்ன இருக்குது, தளம்புகள் இருக்கிறது.
Selbst als Jesus auferstand und sich offenbarte in seiner neuen Leibe, der Auferstehungsleib, da sind immer noch die Wundmale drauf, die ihm die Menschen zugesetzt haben. Daher sagte Jesus zu Thomas, komm her, komm nah dran und lege deine Finger.
So, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசுடைய சரத்துல தளும்புகள் எதற்காக தெரியுமோ, நம்முடைய நோய்களை வியாதிகளை குணமாக்குவதற்காகவே உயிர்த்தெழுந்த இயேசுடைய மகிமை சரத்துல இன்றைக்கும் தளும்புகள் இருக்குது ஐயா, அவருடைய தளும்புகளால் நாம் குணமானோம். ஒரு ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் சரத்துல தளும்புகள் இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய உன்னுடைய நோய்களை குணமாக்குவதற்காக அவருடைய தளும்புகளால் நாம் குணமானோம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதியிருக்கிறாரு. 53ஆம் அதிகாரம் எஸ்ஐயில் பார்க்கிறோம், உயிர்த்தெழுந்த இயேசு சரத்தில் தழும்புகள் நம் நோய்களை சுகமாக்குவதற்காகவே.
Wisst ihr, warum diese Wundmale noch heute existieren, sondern diese Wundmale sind dafür, damit du und ich von unseren Krankheiten geheilt werden. Denn so ist das auch in Jesaja geschrieben und so ist das auch hier, wird hier von den Aposteln genannt, denn durch seine Wunden sind wir geheilt worden.
எத்தனையோ தீராத வியாதிகளை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு சுகமாக்கி கொண்டிருக்கிறார்.
Auch heute noch heilt Jesus Krankheiten, von denen die Ärzte keine Ahnung haben oder nicht heilbar sind, heute noch.
ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்.
Weil Jesus Christus erlebt heute noch.
நம்பர் 4, நான்காவது காரியத்துக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். கூட திருப்பிக் கொடுக்க, யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் கொஞ்சம் சீக்கிரம் படிக்க, யோவான் 16:7 சீக்கிரம் பாருங்க, நான் சீக்கிரம் முடிப்பேன்.
யோஹானஸ் கேபிட்டல்
6:7 யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க.
Doch glaubt mir, es ist gut für euch, dass ich weggehe, denn wenn ich nicht von euch wegginge, käme der Helfer nicht zu euch. Wenn ich aber gehe, werde ich zu ihnen senden.
நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன்.
சரி, நான் போவேனானால் தேற்றரவானாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு
அனுப்புவேன். உயிர்த்தெழுந்த
இயேசு கிறிஸ்து உயிர்த்து பரலோகத்துக்கு போனபடியால் தான் திருத்துவத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்குள்ள வந்தார், பூமியில இறங்கி வந்தார். பாருங்க,
Jesus Christus wieder in den Himmel emporgehoben worden ist, kam die dritte Persönlichkeit der Dreieinigkeit, und zwar der Heilige Geist offenbarte sich hier auf der Erde.
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உன்னதத்துக்கு ஏறி பரிசுத்த ஆவியானவரை நமக்கு பொழிந்தருளினார்.
சோ இயேசு கிறிஸ்துஸ் ist in den Himmel gegangen und hat uns den Heiligen Geist gesendet.
ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரலோகத்துக்கு ஏறி போய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்பியிருக்கிறார்.
சோ ist nach seiner Auferstehung in den Himmel gegangen und hat uns einen Tröster und den Heiligen Geist gesendet.
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்து போய் நமக்கு அனுப்பின பரிசுத்த ஆவியானவரை பெறுகிற அனுபவம் தான் பெந்தெகோஸ்தே நாள் என்று நாம் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்.
Diese Erfahrung des Heiligen Geistes sehen wir oder lesen wir ja in Apostelgeschichte und zwar am Tag des Pfingsten.
So நான் போவேனானால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும்.
So Jesus sagt, wenn ich gehe, dann ist es besser für euch.
நான் போகாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வர முடியாது.
Denn wenn ich nicht gehe, dann kann der Heilige Geist nicht kommen.
ஆவியானவர் இந்த உலகத்துக்கு வராவிட்டால் நாம் ஆண்டவருக்காக வாழ முடியாது.
Wenn der Heilige Geist nicht kommt, dann können wir nicht für Gott leben.
பலமுமல்ல பராக்கிரமுமல்ல இந்த ஆவியானால் ஆகுமென்று ஆண்டவர் வாக்குப்பட்டார்.
Denn nicht durch Kraft oder durch Herr, sondern durch die Kraft des Heiligen Geistes soll es geschehen.
பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்கள் மத்தியிலே தேவன் லிட்டரலாக கண்முன்னாக ஆண்டவர் இயேசு அக்னி ஸ்தம்பத்திலும் மேகஸ்தம்பத்திலும் இருந்தாரே.
Im Alten Testament war buchstäblich Jesus als Feuersäule und als Wolkensäule anwesend.
தேவனுடைய பிரசன்னத்தை நேரடியாக அனுபவித்தும் அற்புதங்களை அனுபவித்தும் ஆண்டவர் சீனா மலையிலே கொடுத்த ஜீவ வார்த்தைகளை அவர்களால் கைக்கொள்ள முடியவில்லை.
Obwohl Jesus bei ihnen war, konnten die Israeliten seine Worte nicht einhalten. Diese zwei Steintafeln konnten sie einfach nicht einhalten.
தேவன் அவர்கள் மத்தியிலே இருந்தும் அற்புதங்களை கண்டும் தேவனுடைய வார்த்தைகளை அவர்களால் கைக்கொள்ளவே முடியவில்லை.
Obwohl Jesus bei ihnen war, Wunder vollbrachte, ihnen Gutes tat, konnten sie seine Weisungen, seine Gebote nicht einhalten.
ஆகவே ஒரு சந்ததி, அதாவது எகிப்திலிருந்து வந்த சந்ததி அத்தனையும் அடியோடு அழிந்ததை வனாந்தரத்திலே பிணங்கள் விழுந்ததை நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம்.
Daher eine Generation, die von Ägypten losging, diese komplette Generation wurde einfach ausgelöscht in der Wüste.
ஆகவே எசேக்கியேல் சொல்லப்பட்டபடி இப்பொழுது தேவன் நம் மத்தியில மட்டுமல்ல ஆவியாக அதர்சனமான தேவனாக அருவியாக சொருபியாக நமக்குள்ளே வந்து வாசமாக ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறது. இது ஒரு ரகசியம், அது காற்றுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லும் பொழுது
Ezekiel geschrieben, dass Gott nicht jetzt nur in physischer Form, sondern auch jetzt als geistliche Form in unserem Körper aktiv ist.
இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை நான் சுட்டிக்காட்ட
விரும்புகிறேன்.
கொஞ்சம் கவனிங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை சுட்டிக்காட்ட
விரும்புகிறேன்.
ரட்சிக்கப்பட்டிருக்க பிள்ளைகள் சபையிலே அநேகம். ஆண்டவருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம்.
தண்ணீர்
முழுக்க ஞானஸ்தானம் பிடித்திருக்கிற பிள்ளைகள் அநேகம். அதற்காக ஆண்டவரை
ஸ்தோத்தரிக்கிறேன்.
ஆனால் தண்ணீர் ஞானஸ்தானம் பிடித்த அநேக தேவடைய பிள்ளைகள் இன்று வரைக்கும் பரிசுத்தாவியான ஞானஸ்தானம் பெறாமல்
Viele, die wirklich die Wassertaufe erlangt haben, haben heute immer noch nicht die Feuertaufe, das heißt die Taufe des Heiligen Geistes erlangt. Das ist noch trauriger.
In der பரிசுத்தாவியான ஞானஸ்தானத்தை பெறாமல் இருக்கிறபடியால் தான் இயேசுவை விசுவாசித்தும் தேவனுடைய வேதத்தை கரங்களிலே ஏந்தியும் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழக்கூடிய ஒரு வாஞ்சை வைராக்கியம் நமக்குள்ளே இல்லாமல் இருக்கக்கூடிய அடிப்படை காரணம் நாம் இன்னும் பரிசுத்தாவியான ஞானஸ்தானத்தை பெறாமல் இருப்பதே என்று சத்தியத்தின்படி
நான் உங்களை சொல்றேன். Können ist, obwohl wir an Jesus glauben, obwohl wir an ihn glauben, als unseren Rettern angenommen haben, ist es der Mangel an Feuertaufe, beziehungsweise weil der Heilige Geist nicht in uns lebt, beziehungsweise dass wir die haben die Feuertaufe noch nicht erlangt und können deshalb nicht die Worte Gottes einhalten in unserem Leben.
தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு அனுபவம், பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் பெறுவது இன்னொரு அனுபவம். இந்த ரெண்டு அனுபவம் நமக்கு அவசியம். இதைத்தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, அகார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர், இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டார். தேவனுடைய ராஜ்யத்திலே
Die Wassertaufe ist eine Erfahrung und die Feuertaufe ist eine andere Erfahrung. Wir brauchen beide Erfahrungen. Deswegen sagt Jesus auch, wer nicht durch das Wasser und durch den Geist neu geboren wird, der kommt nicht in das Himmelreich Gottes.
உலகத்தில் ஒரு கால் அங்கும் இங்கும் ரெண்டையும் ஒரே நேரத்தில் சேவிக்கிற பொறுப்பு. இயேசு ஆண்டவர் என்று தெரியும், வேதம் சத்தியம் என்று தெரியும், ஆனால் உலகத்தையும் விட முடியல, இயேசுவையும் விட முடியல. ஆகவே உலகமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும். இந்த ரெண்டும் கெட்ட நிலைமை தான். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருந்தா வாயில் இந்த உன்னை வாந்தி பண்ணி ஒன்றுக்கு முதல் யாருக்கு இந்த வார்த்தை சபையில் இருக்க எனக்கு சேர்த்து.
Ich bin ein Hirte und sehe auch viele Menschen in der Gemeinde. Es gibt viele, einige Menschen, die wollen, sie sind mit einem Bein in der Welt und mit dem anderen Bein in der Kirche. Die wollen die Welt nicht vernachlässigen und wollen Gott auch nicht vernachlässigen. Sie versuchen da irgendwie eine Kompromisslösung zu finden und meinen, mit beiden Füßen quasi Hälfte leben zu können. Aber genau davon redet Jesus und sagt, wenn du weder kalt noch warm bist, dann werde ich dich aus meinem Mund ausspeien.
உயிர்த்தெழுந்த இயேசு உன்னதத்துக்கு ஏறி ஆவியானவரை நமக்கு பொழிந்தருளி இருக்கிறார்.
Und der auferstandene Jesus Christus hat uns den Heiligen Geist gesendet.
ஆகவே எல்லோரும் பரிசுத்தாவி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வோம்.
So lasst uns daher die alle samt alle die Feuertaufe erlangen.
கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழுவோம்.
Lasst uns als Zeugen für Jesus leben.
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம்.
Und lasst uns in das Himmelreich Gottes.
Number 5. ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் குறித்து ஐந்தாவது காரியம்.
So Nummer 5.
So யோவான் 20வது அதிகாரம்.
Johannes
19வது வசனத்தை படிப்போமே. யோவான் 20:19 சீக்கிரம்.
Johannes 20:19.
Es war am Abend jenes ersten Tages der neuen Woche. Die Jünger hatten solche Angst vor den Juden, dass sie die Türen des Raumes, in dem sie beisammen waren, verschlossen hielten. Mit einem Mal kam Jesus, trat in die Mitte und grüßte sie mit den Worten, Friede sei mit euch.
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள்
பூட்டப்பட்டிருக்கையில்
இயேசு வந்து நடுவே நின்று
உங்களுக்கு
சமாதானம் என்றார்.
சரி, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய செய்தி, உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் நமக்கு தரும் ஒரு செய்தி என்றால் உங்களுக்கு சமாதானம்.
So die Botschaft, die durch die Auferstehung Jesus Christus an uns gekommen ist, இயேசு
கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த போதும் சமாதானம் கூறப்பட்டது.
So als Jesus Christus geboren wurde uns auch Frieden versprochen.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது நோக்கமும் நமக்கு சமாதானத்தை தருவதற்காக.
Und seine Kreuzigung war auch darauf bedacht, damit wir Frieden haben.
ஏனென்றால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை அவர் மேல் வந்தது.
Denn die Schmach und Schande, das uns Frieden besorgen sollte, fiel auf ihn.
சிலுவையில் அறையப்பட்டதும் நமக்கு சமாதானத்தை அருள்வதற்காக.
Daher wurde gekreuzigt, damit wir Frieden haben.
இப்ப உயிர்த்தெழுந்த இயேசுவும் உங்களுக்கு
சமாதானம்
என்பதை குறித்து கொஞ்சம் கவனிக்கிறது
நல்லது.
யூதருக்கு பயந்ததினால் வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருக்கிறாங்க
பாருங்க. Weil sie Angst hatten vor den Juden, haben sie ihre Türen verschlossen und haben sich versteckt.
நம்ம தலைவரை பிடிச்சு சிலுவையில அடிச்சிட்டாங்க. இப்ப அவரை பின்பற்ற நமக்கு என்ன நடக்குமோ தெரியாது. ஆகவே யூதருக்கு பயந்ததுனால உள்ள பூட்டு உள்ள இருக்கிறாங்க. இவங்க உள்ள உட்கார்ந்து பயத்தில் இருக்கிறாங்க. அங்க பொம்பளை எல்லாம் கல்லறைக்கு ஓடுறாங்க. தைரியமா பாருங்க, என்ன பாருங்க பாருங்க பாருங்க, யாரு முன்னிமித்தம் மறுதடித்தா நான் உங்க மறுதடிக்கானும் பொம்பளை மாறி உள்ள இருக்கிறான். உமக்காக மறிப்போம் என்று எல்லாரும் சொன்னாங்க. இப்ப வீட்டை பூட்டிட்டு இருக்கிறான். ஆனா பொம்பளையில பார்த்தா கல்லறை ஓடுறான். நான் தைலம் கொண்டு ஓடுறான். யாரு துணிச்சல? அதனாலதான் என்னவோ முதல் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பொம்பளை தான் காட்சியும். மகதேலனா மரியாளுக்கு தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து முதலாவது காட்சி கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அலையால சொல்லுங்களேன்.
So die Jünger haben sich versteckt, beziehungsweise die dachten sich, unser Anführer ist tot, man hat ihn umgebracht, jetzt macht die Tür zu, lass uns hier verstecken. Die waren drinnen und haben sich versteckt, dabei waren die Frauen viel mutiger und sind einfach rausgegangen und sind ins Grab und wollten Jesus mit diesen wohlriechenden Ölen versehen. Daher, wer war mutiger? Die Frauen waren mutiger, aber dabei waren die Männer diejenigen, die gesagt haben, wir werden für dich sterben, Jesus, wir werden unser Leben für dich geben, aber haben sich letztendlich versteckt, feige in ihren Wohnungen. Aber die Mädels waren doch eher mutiger.
தன்னை நம்பின சீசர்கள், தன்னை பின்பற்றின சீசர்கள் பயத்தோடு இருக்கிறாங்க. ஆகவே உள்ளே வந்த இயேசு அவங்களுக்கு சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். That's mean பயப்படாதே.
பயப்படாத, நான் உயிரோடு இருக்கிறேன். என் ஆண்டவர் இயேசு யாருக்கும் சொல்றது போல இருக்கு. பயம் சூழ்ந்திருக்கிறது உண்மைதா. ஒன்னே ஒன்று அவங்கள மாதிரி வீட்டை போட்டிட்டு உள்ளே இருக்கிறது உண்மைதா. ஆனா மனசுலேயோ அநேக பயம். பட் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உனக்கு சபாதாரம், ஏனென்றால் நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காணுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
So seine Jünger, die an Jesus geglaubt haben, die haben sich versteckt vor Angst, und genau zu denen kommt Jesus und sagt: Friede sei mit euch, ihr braucht keine Angst mehr zu haben. Er hat ihnen durch diese Worte diese Angstzustände genommen. Und heute auch diejenigen, die hier sitzen, wir verstecken uns vielleicht nicht in den Wohnungen, aber in unserem Herzen haben wir vielleicht irgendeine Art von Angst, die uns irgendwie überrumpelt oder uns überwältigen will. Aber jetzt sagt Jesus, Friede sei mit dir. Er gibt dir Frieden und will dir diese Angstzustände wegnehmen.
மார்க் 16 அதிகாரம் 10 வசனத்தை வாசி பார்த்தீங்களா, இருந்தா அவங்கள் பயந்து அழுது கொண்டிருந்தார்கள் என்று. 16:10 வாசி பாருங்க. அப்போஸ்தலர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. சோ பயந்திருக்கிறாங்க, அழுது கொண்டிருக்கிறாங்க. இந்த வேளையில உட்பிரவேசித்த ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சமாதானம் பண்றாரு. ஹல்லேலூயா.
Wenn ihr in Markus lesen würdet, da steht geschrieben, sie hatten Angst und weinten. Also sie haben wirklich geweint und hatten Angst zu schinden, und zu denen kommt Jesus und sagt, Friede sei mit euch.
இதுக்கு என்ன ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமோ, வீடு பூட்டி இருக்குது. அதுக்கும் யூதர்களுடைய வீடு இங்க இங்க இருக்கிற மாதிரி கதை வீடு இல்ல. அவங்களோட வீடு எல்லாம் பெரிய பெரிய கடங்கல்களால கட்டியிருப்பாங்க. கதவுகளை பார்த்தா லேசில எல்லாம் மரம் மரியம் பெரிய பெரிய மொத்த கதவுல இருக்கு.
Es ist nicht so wie hier mit Türen versehen, sondern die Häuser der Juden, die sind aus großen Steinen gebaut, und die Türen sind auch ziemlich schwer und werden auch verriegelt. Nicht so wie hier mit einem Schlüssel oder mit einem Schloss.
இப்ப வீடு பூட்டி இருக்கு. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இயேசு பிரவேசிச்சிருக்கிறார்.
Die Wohnung ist verschlossen, und in diese verschlossene Wohnung ist plötzlich mitten unter denen Jesus da.
ஆண்டவர் இயேசு, எந்த வாசலால வந்தீங்க?
So durch welchen Eingang bist du gekommen, Jesus?
எந்த ஜன்னலால குதிச்சீங்க?
Oder durch welches Fenster bist du reingesprungen?
ஓட்ட பிடிச்சு உள்ள வந்தீங்க?
Oder kamst du durch das Dach?
I don't know.
Wir wissen es nicht.
ஆனா இயேசு கிறிஸ்து உள்ளே பிரவேசித்தார்.
Aber Jesus Christus kam rein.
இது மகிமையின் சர்வத்துக்கு இருக்கிற ஒரு சாயல். சொல்றேன், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தான் இப்ப சமாளம் சொல்ற கவனிங்க, இது மகிமையின் சர்வத்துக்கு இருக்கிற ஒரு சாயல்.
So das ist eine Eigenschaft, die sein Auferstehungsleib der Herrlichkeit hat.
ஒரு நற்செய்தி என்ன தெரியுமோ, இந்த மகிமை சரீரத்தை தான் நீங்களும் நானும் பெற காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசியோட ஆமென். ஹல்லேலூயா.
Die Botschaft ist an dir an dich und mich ist, dass wir auch diesen Leib der Auferstehung, diese Leib der Herrlichkeit auch irgendwann erlangen werden.
இன்னும் ஒரு ஆச்சரியம், நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்ட விடுங்க, நான் என்ன பேசுறேன் தெரியும். மகிமை சரீரத்தில் இருந்தாலும் சாப்பிட முடியும், விருப்பமானது புசிக்க முடியும். இவருடைய சந்தோஷம் தானே இல்லையா? எப்படின்னு கேக்குறீங்களோ, திபேரியா கடல்ல யோவான்னு வாக்கு எடுத்து பாசிங்க, உயிர்த்தெழுந்த இயேசு டைரக்டா சொல்லட்டுமா, கிரில் போட்டிருக்கு.
Ob ihr es glaubt oder nicht, dieser Auferstehungsleib, dieser Leib der Herrlichkeit, mit diesem Leib sind wir auch in der Lage, Nahrung zu uns nehmen. Wir können essen, was wir wollen. Denn dazu als Zeugnis, am See Tiberias, da hat Jesus wortwörtlich gesagt, er hat einen Grill veranstaltet.
Apostel, Tiberias Kadalendo, Genesaret Kadalendo, Kuripurudu Ure Kadalata. அந்த கலிலியா கடல தான், அதுதான் பல பேர். இப்ப இவங்க எல்லாம் பேதரும் அப்போ சில மீன் பிடிக்க போயிட்டாங்க. இதை குறிச்சு சொல்ல போயிட்டான், பின்மார்க்கா போயிட்டாங்க. அது வேற. இந்த கலிலியா கடல வச்சுதான் இயேசு பேதரு சந்திச்சொன்னாரு, இனி நீ மீன் பிடிக்க வேண்டாம், இனி மீன் பிடிக்க. ஆனா இவன் என்ன சந்தரியுமோ, உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமான பிற்பாடும் நான் மீன் பிடிக்க போறேன். இவன் சொன்ன உடனே அவனுக்கு பின்னால ஒரு கூட்டம், ஒருதண்ட பின்மார்க்கம், பலரும் பின்மார்க்கத்தை கொண்டு போறதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. ஆகவே பின்மார்க்கத்துக்கு குறித்து எச்சரிக்கை.
So die Jünger von Jesus Christus, die sind nach dem Tod von Jesus wieder zurück zum Fischen gegangen. Und genau an dem See sagt Jesus oder ruft sie herbei und gibt denen nochmal Fisch. Genau an dem See hat er sie auch berufen, zu Menschenfischern zu werden. Aber genau an dem See sind die auch nach seinem Tod wieder zurückgegangen. Sie haben einen Schritt zurück gemacht und sind auf Abwägen gegangen. Und zu denen kommt Jesus wieder.
கடலில் மீன் பிடிக்க போற நம்ம பிள்ளைகள் அப்போ சிலர் பசியா இருப்பாங்க. ஆகவே இயேசு என்ன செய்யறாரு, கரையில தமிழ்ல போட்டிருக்கு கறி நெருப்பு போட்டாராங்க. அதைத்தான் நீங்க இங்கிலீஷ்லயா கிரில் போட்டிருக்கிறாரு, கறி நெருப்புல மீன் போட்டு வட்டி வச்சிருக்காரு. என்ன மீனை பிடிச்ச, எனக்கு ஒரு கேள்வி, இந்த மீன் எங்க இருந்து வந்தது? இப்ப கொஞ்சம் சிந்தி. இப்ப இவங்க போய் மீன் பிடிச்சி அதிலும் தோல்வி, ஒரு மீனும் பிடிப்பட, உனக்கேண்டா இந்த வேலை, ஏற்கனவே உனக்கு மீன் உப்பு உண்டு மகப்படாம இருந்து அதே கல்லி கடையால வல்லப்பக்கம் போட்டு அநேக மீனை பிடிச்சி நான் மறந்துட்டியோ, இப்ப நீ பின்மார்க்கமா போட்டுதான் உனக்கு ஒன்று, பின்மார்க்கமா போட உனக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாம் தோல்வி, ஒன்றும் கிடைக்கிற. இப்ப மீன் பிடிச்சிட்டு இப்ப சொன்னபடி போட்டபடி 186 மீரா குழுக்க முடியாம இழுத்துருக்க. இப்ப ஆண்டு சொன்னார் அந்த மீன்ல கொஞ்சம் ஆனா அவங்க பார்த்தா இங்க கறிப்படி மீன் அங்க ரெடியா இருக்கு.
Jesus dachte sich, ja, meine Jungs sind wir fischen gegangen und ich bereite denen mal ein kleines Festmahl vor. Meine Jungs sind ja fertig von der Arbeit, vom Fischen. Deswegen, wenn die zurückkommen, gebe ich ihnen ein kleines Festmahl, habe gegrillt. So. Und aber meine Frage ist, woher kamen diese Fische? Denn diese Jungs waren ja auch zu der Zeit irgendwie nicht in der Lage, so Fische zu fangen oder hatten immer diese falsche Intuition gehabt zu fischen. Aber jetzt die Frage ist, wo kamen diese Fische, die Jesus hatte eigentlich her?
Hallo. உயிர்த்தெழுந்த இயேசு கலிலேயா கடலிலே சீசுகளுக்கு கறி நெருப்பு மூட்டி மீன் போட்டு கொடுத்தது மாத்திரமில்லை, தானும் அதை புசித்திருக்கிறார். அறிவுகள் சொல்றதை கேளுங்க, உயிர்த்தெழுந்த சர்வத்திலும் அல்லது மகிமையின் சர்வத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் புசிக்க முடியும், நலமானதை குடிக்க முடியும் என்று உண்மை முடியும்
சொல்றேன். கிறிஸ்துஸ் kam in seinem Auferstehungsleib, das Leib der Herrlichkeit, kam und hat seinen Jüngern wirklich ein kleines Festmahl vorbereitet. Er hat gegrillt mit denen, er hat gegessen mit denen. Und genau das möchte ich euch auch sagen, auch in unserem neuen Leib, diesem Auferstehungsleib, den wir eines Tages erlangen werden, ist es möglich, auch Nahrung zu uns zu nehmen, essen und zu trinken. Noch eine Sache möchte ich euch
hier. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு பந்தி, ஹலோ, என்ன இருப்பார்கள், பந்தி இருப்பார்கள். இப்ப ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எங்க இருக்கிறார்? இப்ப நாம எங்க போய் பந்தி இருக்க போறோம் அவங்களோட? கேன் இமேஜின் தட்? இதுல நீங்க நம்புறீங்களா, நம்ப போறீங்களா, நம்ப மாட்டேன் போறீங்க, இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ ஸ்பீக் த ட்ரூத். பட் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கின்ற நம்முடைய முற்பிதாக்களோடு, நம்ம தான் ஆவிக்குரிய சிவர், நம்முடைய முற்பிதாக்களோடு பரலோகத்திலே நம்ம ஆண்டவர் இயேசுவின் சமூகத்திலே பந்தி இருப்போம், இது நமக்கு ஒரு பாக்கியமான.
Noch eine Sache, die Jesus erwähnt hatte, war, aus Norden, Süden, Osten, Westen werden zahlreiche Völker gesammelt und die werden zusammen mit Abraham, Isaac und Jakob zu Tisch sitzen und mit ihnen ein Festmahl essen. Diese Worte kamen von Jesus Christus und das bedeutet ja, dass Abraham, Isaac und Jakob, unsere Urväter, unsere geistlichen Urväter, die sind momentan im Himmel, das heißt, wir werden auch im Himmel durch diesen Auferstehungsleib, diesen Leib der Herrlichkeit auch in der Lage sein, mit ihnen ein Festmahl zu essen.
தூதர்கள் உண்ணு உணவுனால் இஸ்ரவ ஜனங்களை ஆண்டவர் போஷிச்சார். 40 years கோஸ்டன்லஸ் காலமே எழும்புறது, பிறக்கிறது, அரைக்கிறது, இடிக்கிறது, பொறிச்சாங்களோ அபிச்சாங்களோ என்ன தின் தின்ன அட என்னே வாழ்க்கையப்பா. ஒரு கஷ்டப்பட வேண்டிய, ஒரு தோட்டம் செய்ய வேண்டிய, பேக்கரி தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, ஒரு அலுவல காலை எழும்புறது, சாப்பிடுறது, படுக்கிறது, திண்டு 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 திண்டு
Die Bibel sagt, 40 Jahre lang hatte Gott die Israeliten ernährt, und zwar das Manna, das war die Nahrung von den Engeln, und damit hatte Gott wirklich diese Menschen ernährt.
So, I am going to finish it. 6, கடைசியாக, last year and finally, 6th காரியம்.
Nummer 6, das
Matthäus
Kapitel 28,
Jesus trat auf sie und sagte, mir ist alles Macht im Himmel und auf der Erde gegeben. Darum geht zu allen Völkern und macht den Menschen zu meinen Jüngern. Tauft sie auf den Namen des Vaters, des Sohnes und des Heiligen Geistes und lehrt sie alles zu befolgen, was ich euch geboten habe. Und seid gewiss, ich bin jeden Tag bei euch bis zum Ende der Welt.
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு
கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆகையால்
நீங்கள்
புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவர் என்ற சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார்.
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த நான்கு முக்கியமான கட்டளைகளை இங்கே நாம் பார்க்கிறோம்.
So wir können hier vier wichtige Gebote lesen, die Jesus Christus seinen Jüngern gegeben hatte.
நான்கு முக்கியமான கட்டளைகளை இயேசு அப்போஸ்தலருக்கு கொடுத்தார்.
Jesus gab vier wichtige Gebote an seine Jünger.
ஒன்று, புறப்பட்டு போங்கள் என்றார்.
Eins, geht hin.
இரண்டாவது, சீசராக்குங்கள் என்றார்.
Macht sie zu meinen Jüngern.
மூன்றாவது, ஞானஸ்தானம் கொடுங்கள் என்றார்.
Drittens, tauft sie.
நான்காவது, உபதேசம் பண்ணுங்கள் என்றார்.
Viertens, lehrt sie.
நம்பர் 1, புறப்பட்டு போங்கள் என்றார்.
Number 1, geht.
சீசராக்குங்கள் என்றார்.
Macht sie zu meinen Jüngern.
ஞானஸ்தானம் கொடுங்கள் என்றார்.
Tauft sie.
உபதேசம் பண்ணுங்கள் என்றார்.
Und lehrt sie.
இப்படி செய்யும் பொழுது நானும் கூட இருக்கிறேன் என்றார்.
Wenn ihr so macht, dann werde ich immer bei euch sein.
So, உயிர்த்தெழுந்த இயேசு சபைக்கு கொடுத்த கட்டளை இது.
Das sind die Gebote, die Jesus an seine Gemeinde gegeben hat.
சபையில் நாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தான் சபையாகும்.
So wir sind die Gemeinde Gottes.
ஒவ்வொருவரும் விழுந்த கடமை இது.
Es ist eine Pflicht, die auf jeden
ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கும்படி நம்முடைய கடமை.
Es ist unsere Pflicht, die gute Botschaft zu verbreiten.
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கும்படி நம்முடைய கடமை.
Es ist unsere Pflicht, die gute Botschaft, frohe Botschaft zu verbreiten.
சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படி நம்முடைய கடமை.
Es ist unsere Verpflichtung, die Botschaft von Jesus, der Kreuz, zu verbreiten.
கிறிஸ்து இயேசுவினாலே பாப மன்னிப்பு உண்டு என்கிற நற்செய்தி அறிவிக்கும்படி நம்முடைய கடமை.
Es ist unsere Pflicht, zu verbreiten, dass es eine Rettung gibt durch Jesus Christus.
கிறிஸ்து இயேசுவினால் பரலோகம் செல்ல முடியும் என்கிற நற்செய்தி அறிவிக்கும்படி நம்முடைய கடமை.
Es ist unsere Pflichtung, zu verbreiten, dass durch Jesus Christus wir in den Himmel kommen können.
இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை தருவார் என்கிற நற்செய்தி அறிவிக்க நம்முடைய கடமை.
Es ist unsere Aufgabe, zu verbreiten, dass Jesus Christus uns rettet.
ஆகவே சபை நற்செய்தி அறிவிக்க வேண்டும். சபையானது நற்செய்தி அறிவிக்க வேண்டும்.
Daher muss die Gemeinde die frohe Botschaft Gottes verbreiten.
எனக்கு தெரிந்த அளவு சுவிசேஷத்தை அறிவிக்காத ஒரு சபை அது கர்த்தருடைய கண்களில் பிரியமான ஒரு சபையாக இருக்க முடியாது.
Soweit ich weiß, eine Gemeinde, die Botschaft Gottes nicht weiter verbreitet, die kann dem Herrn nicht gefallen.
இந்த அடிப்படையில தான் வருஷம் நாம் இலங்கையில செய்கிற நம்பிக்கை நற்செய்தி கூட்டங்களாக.
Genau aus diesem Grund finden auch jedes Jahr in Sri Lanka, die von uns veranstaltet werden, die ganzen Evangelien Versammlungen statt.
ஒரு காலத்துல இந்த தேசத்துல நான் வீடு வீடாக ஏறி இறங்கி இருக்கிறேன், கேம்ப் கேம்பாக ஏறி இறங்கி இருக்கிறேன். எத்தனையோ இந்த தேசத்தில் எத்தனையோ நகரங்களிலே சுவிசேஷ கூட்டங்களை நடத்தி இருக்கிறேன். உங்கள் இருக்கிற அநேகருக்கு இது எல்லாம் தெரியாது. இதை சொல்லி இங்க புழுகவோ பரிசுப்படுத்த நான் வரல. ஆனா இன்றைக்கு அப்படி செய்யக்கூடிய நிலைமை இந்த தேசத்தில் இல்லை. ஆகவேதான் எனக்கு ஆண்டவர் தந்த தரிசனத்தின்படி இலங்கையில போய் வருஷம் சபையின் சார்பாக உங்க எல்லாருடைய ஜபத்தோடையும் உங்களுடைய உதவியோடும் தேசத்துல போய் வருஷம் அந்த ஜனங்களுக்கு சொல்லப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை ரட்சிப்பு நடத்துறோம். இது சபைக்கு ஆண்டவர் தந்த ஒரு பெரிய தரிசனமாகும். இந்த பரம தரிசனத்தை எல்லாரும் பங்கு போறோம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
So, da es zur heutigen Zeit etwas schwieriger ist, die Botschaft Gottes weiter zu verbreiten, und aus diesem Hintergrund veranstalte ich auch Jahr für Jahr in Sri Lanka diese ganz großen Veranstaltungen, wo wir die Botschaft Gottes nochmal an die Leute bringen, und durch eure Unterstützung bauen wir darauf, und nicht nur das, das ist eine große Vision, die ich auch als von Gott erlangt habe. Daher bitte ich euch, habt Teil daran, nehmt daran teil und unterstützt dabei.
இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 55க்கும் அதிகமான சுவிசேஷ கூட்டங்களை இலங்கை தேசத்தில் நம்முடைய சபை சார்பில் நம்ம நடத்தி இருக்கிறோம்.
So, in Namen unserer Gemeinde haben wir bislang schon ca. 55 Veranstaltungen organisiert gehabt in Sri Lanka.
இந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாக பிரசங்கித்திருக்கிறோம். இதற்கு தேவனே சாட்சி.
Wir haben bislang nach unserem Gewissen und Wissen wirklich vollständig die Botschaft Gottes dort hingebracht und sie an die Leute weitergetragen. Und daher müssen wir auch eine Gemeinde sein, die wirklich die Gebote Gottes, die Gebote von Jesus befolgen.
இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்த அப்போஸ்தலர் தான் தேசம் தேசமாக தெரிந்து அலைந்து சென்று அந்த சுவிசேஷத்துக்காக அந்த கட்டளைக்காக தங்களை இன்னுகிறையை கொடுத்தார்கள். பாருங்கள்.
Genau diese Jünger, die wirklich diese Gebote befolgt haben, sind wirklich von Land zu Land, Stadt zu Stadt gezogen und haben wirklich Menschen zu Jesus gebracht und haben auch diesbezüglich ihr Leben hingegeben.
எந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்து நம்பாத அந்த தோமாதான் இந்தியாவில் போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவித்து அந்த தேசத்திலே தன் உயிரையும் கொடுத்தார். இந்திய தேசத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அப்போஸ்தலனை அனுப்பியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக.
Genau dieser Thomas, der die Auferstehung Jesus Christus nicht glauben wollte, genau den benutzte Jesus, um in Indien wirklich die Menschen zu Jesus zu bringen. Und er war der Apostel, der wirklich der erste Apostel, der in Indien auftrat und Menschen zu Jesus gewann.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார்.
Halleluja. Jesus lebt.
இன்றைக்கு நம்மத்தில் அவர் வாசமாக இருக்கிறார்.
Er ist mitten unter uns.
ஆவியாக ஆண்டவர் இயேசு நம்மத்தில் வாசமாக இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களுடைய கூட இருக்கிறேன்
என்றிருக்கிறார்.
ஆவியாக நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறபடியா நாம மரித்தாலும் மண்டத்து என்று உயிரோடு
எழுந்திருப்போம்.
ஹல்லேலூயா. எல்லோரும் திருப்பம் தயவு செய்து பிளீஸ் எல்லாரும் அருமையாண்டவரே ஸ்தோத்திரம்.